بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني، وأعوذ بك من الزيغ والضلال والكفر والطغيان، وفهمني دينك وفقهني في شريعتك. பாடம் 23، மனிதனும் விதியும். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் ஈமானுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று விதியை நம்பிக்கை கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். இந்த விதியை யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளவில்லை. விதியை யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய அறிவு என்ற ஞானத்தையும் மறுக்கின்றார்கள். இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம முன்னாடி படித்த பாடத்தில், அதாவது ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மது லா இலாஹா இல்லல்லாஹ் கலக்கல் கல்க பிஇல்மிஹி வ கத்தர லஹும் அக்தாரா கலக்கல் கல்க بخلقه وقدر لهم أقدارا وضرب لهم آجالا ولم يخف عليه شيء قبل أن يخلقهم وعلم ما هم عاملون قبل أن يخلقهم. அதாவது 18, 19, 20, 21 சரிங்களா. அதே போல 23 وكل شيء يجري بتقديره ومشيئته ومشيئته تنفذ لا مشيئة للعباد إلا ما شاء لهم فما شاء لهم كان وما لم يشاء لم يكن يهدي من يشاء. அப்புறம் அப்படியே கடைசியில் لا راد لقضائه ولا معقب لحكمه آمنا بذلك كله وأيقنا أن كل من عندي. இந்த பாடத்தில் நம்ம விதியை பற்றி எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக ஓரளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லி கொடுத்தாச்சு சரிங்களா. அதே போல் ஏற்கனவே அப்போ நம்ம சொல்லும் பொழுதும் துபாயில் பேசின ஒரு 2 மணி நேர ஆடியோவையும் பார்த்துக்கன்னு சொல்லி மெசேஜில் அனுப்பியிருக்கோம் சரிங்களா. இப்போ அதனால் இப்போ நம்ம விதியை பற்றி திரும்ப இன்னொரு தடவை புதுசாக நம்ம டீட்டெயிலாக உள்ளார போக வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன, ஹல்க் படைத்தல், இது அல்லாஹ்வுடைய சிஃபத். இரண்டாவது கசப் செய்தல், இது மனிதனுடைய சிஃபத். ஒரு செயலை படைப்பது அல்லாஹ், ஒரு செயலை படைப்பது அல்லாஹ், ஒரு செயலை செய்வது மனிதன். மனிதனுக்கு கூலியும் தண்டனையும் கொடுக்கப்படுவது அவன் அந்த செயலை தன்னுடைய விருப்பத்தோடு செய்கிறான் என்ற அடிப்படையில் சரிங்களா. அவன் அந்த செயலை செய்யும் போது அந்த செயலை படைப்பது அல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்தான் ஒவ்வொரு பொருளையும் படைக்கின்றான். எந்த ஒன்றும் அல்லாஹ் படைக்கப்படாததாக இல்லை சரிங்களா. அப்ப ஹல்க் வேற கசபு வேற, இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியா புரிந்து கொள்ளணும். அடுத்த ரெண்டு விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுப்பானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அதுக்குண்டான அறிவு, ஆற்றல், சூழ்நிலை இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்த கட்டளையை கொடுப்பான். அப்படி இல்லை என்றால் மனிதனால் முடியாததை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சட்டமாக்கியதாக ஆயிடும். மனிதனால் முடியாததை மனிதனுக்கு சட்டமாக்கியதாக ஆயிடும். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹு தஆலா ஞானவான், மிகப்பெரிய ஹிக்மத் உள்ளவன். அவன் ஒரு செயலை ஒருவருக்கு செய்ய கட்டளையிடுவானேயானால் அதற்கு அந்த செயலை செய்வதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த செயலை செய்வதற்கு அவருக்கு கட்டளையிட்டிருப்பான். அப்படி இல்லாம கட்டளையிட்டா அது வீணான ஒரு செயலாக ஆயிடும். இப்போ ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, அந்த 5 வயசு குழந்தைகிட்ட ஒரு 50 கிலோ சாமான தூக்க சொல்லுவாங்களா? யாரும் தூக்க சொல்ல மாட்டான். அப்ப சாதாரண ஒரு மனிதனே ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு வஸ்துவுக்கோ அதற்கு அதனுடைய சக்திக்கு மேல அவன் அந்த அதற்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டான் என்று இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஞானவான், மிகப்பெரிய அருளாளன், கருணையாளன், அவன் எப்படி படைப்பினங்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு மேலாக அவன் கட்டளையிடுவான். ஆகவே இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையாக இட்டிருக்கின்றானோ நம்முடைய சக்திக்கு உட்பட்டதை தான் அல்லாஹு தஆலா கட்டளையாக்கி இருக்கலாம். புரியுதுங்களா? ஹைர், ஒரு செயலை செய்வதற்கு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அவனுடைய விருப்பத்தை கொடுத்திருக்கிறான். அதை செய்ய வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அல்லா சுபஹானஹு வ தஆலா அந்த மனிதனை சோதிக்கிறான், இதை செய்யி இதை செய்யாதேன்னு சொல்லிட்டு. இதை செய் என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் இருப்பதற்கு மனிதனுக்கு அங்க அந்த ஒரு சான்ஸ் இருந்தாதான் இதை செய்ய நீங்க சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா செஞ்சுதானே ஆகணும், அப்புறம் நாங்க புதுசா நீங்க செய்யங்கிறீங்க. புரியல உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹு ஸல்லல்லாஹு நபீன முஹம்மத், நம்ம எல்லாருமே காற்று சுவாசிச்சு தான் ஆகணும். குரான்ல எங்கேயாவது மனிதர்களே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு வினாடிக்கு இத்தனை முறை காற்று சுவாசியுங்கள், அப்படியா இருக்கும்? சுவாசிச்சு தான் ஆகணும். மனிதர்களே நீங்கள் தினைக்கும் மூன்று வேளை சாப்பிடுங்கள், இருக்கா குரான்ல? என்னமா சொல்றீங்க, புரியல உங்களுக்கு? சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கட்டளைலாம் குரான்ல இருக்காரு, புரியுதுங்களா? எதை சாப்பிடுங்க அது இருக்கும் குரான்ல, ஹலால் ஹராமுடைய விளக்கம் இருக்கும். அப்ப எதை கண்டிப்பாக ஒரு மனிதன் செய்தே ஆக வேண்டுமோ அதை அல்லாஹு தஆலா சொல்ல மாட்டான். அதே போல எதை ஒரு மனிதனால செய்ய முடியாதோ அதுவும் கண்டிப்பா குரான்ல செய்யாதீங்கன்னு தடுக்கப்பட்டிருக்காரு. இப்ப மூக்கு மேல நடந்து செல்லாதீர்கள், அப்படியா இருக்கும்? நடக்க முடியுமா? முடியாது. அப்ப செய்ய முடியாத ஒன்றையும் அல்லாஹு தஆலா தடுத்தான் என்றால் அதுக்கு அர்த்தம் இருக்காது. அப்ப இதுக்கு அப்பாற்பட்டு எதை செய்வதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, செய்யாமல் விடுவதற்கு அவனுக்கு முடியும். இப்ப தொழுக இருக்கு, செய்வதற்கு ஆற்றல் இருக்கு, அவனால தொழாமையும் இருக்க முடியும். அப்ப அது நன்மையாக இருக்குமேனால் அதை அல்லாஹ் கட்டளையாக்கி இருப்பான். அதே போல ஒரு செயல் செய்யவும் முடியும், அதை விடவும் முடியும். உதாரணத்துக்கு திருடு, ஒரு மனிதனால திருடவும் முடியும், திருடாமல் இருக்க முடியும். இப்ப அந்த செயல் தப்பு, அல்லாஹ் சொன்னா திருடாதேங்கிறான், சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளோ அல்லது தடைகளோ அமைஞ்சிருக்கும். அதை செய்வதற்கு மனிதனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், சுய ஆற்றலும் இருக்கும், புரியுதுங்களா? அந்த எந்த விதமான நிர்பந்தமும் அந்த மனிதனுக்குள்ளேயோ வெளியிலிருந்தோ அதுல சம்பந்தப்படாது. இப்ப தொழக்கூடிய மனிதன் தன்னுடைய விருப்பத்தோட தான் தொழுதேன் என்று உணர்கிறானோ, அல்லது யாராவது ஒரு மலக்கு வந்து கழுத்தை பிடிச்சி நினைச்சிருவன் நீ தொழுவில அப்படின்னு சிண்டை பிடிச்சி தூக்கிட்டு வந்து சஃபுல வச்சு தொழு வைக்கிற மாதிரி ஃபீல் பண்றானா? அப்படி இருந்தா எல்லாருமே தொழுதிருப்பானோல? உலகத்துல யாருமே தொழுகாதவங்க இருக்கவே மாட்டாங்க, இல்லையா? சரி, அதே போல ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யறான், அவன் விரும்பி அவனுடைய விருப்பத்தோட அவனுடைய நாட்டத்தோட முயற்சியோட அந்த பாவத்தை செய்யறான். அப்படி செய்யும் பொழுது சைத்தான் கத்தியை காட்டி மிரட்டி என் தொண்டை குழிக்கலாம் துப்பாக்கியை வச்சு, டேய் நீ இதை செய்யலன்னா உன்ன துப்பாக்கியில சுட்டுவேன் அப்படின்னு மிரட்டி சைத்தான் கொண்டு வந்து செய்ய வைக்கிறானா? இல்லையே. அப்படி இருந்தா சைத்தான் எல்லாரையும் செய்ய வச்சிருப்பான். அப்ப பாவம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, மனிதன் அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவனுடைய தேர்வின் அடிப்படையில, அவனுடைய செயலின் அடிப்படையில செய்யறான். அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறான். அந்த செயலை செய்யும் போது செயலை படைப்பது யாரு? அல்லாஹு தஆலா. புரியுதுங்களா இல்லையா? இதை பத்தி நம்ம ஏற்கனவே தெளிவா படிச்சிட்டோம். இப்ப நம்ம இங்க படிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு மட்டும் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த அடிப்படையில நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு விதியில் முன்கூட்டி எழுதப்பட்டு விட்டது. நல்ல கவனிங்க, அல்லாஹுடைய செயலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய செயல்ல எதுவுமே தீமை கிடையாதுங்க. இதை நம்ம நம்பணும். எப்படி? அல்லாஹுடைய செயலை பொறுத்தவரை அந்த செயலில் எதுவுமே தீமை என்பதே கிடையாது. தீமை என்பது மனிதனுடைய செயலில் இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹு தஆலா முடிவு செய்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த தீர்ப்பு நிகழ்வதில மனுஷனுக்கு ஏதாவது தீமை இருக்கலாம். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த தீமை ஒரு பக்கம் தீமையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் நன்மையாக இருக்கும். உதாரணமா இப்படி ஒரு மனிதன் திருடுகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை திருடிய மனிதனுடைய கையை வெட்டுங்கள் என்று. இப்ப கையை வெட்டுவது என்பது திருடிய மனிதனுடைய, திருடிய மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு அது தீமையா இருக்கு, அவனுக்கு அது சிரமமான ஒண்ணு, கஷ்டமான ஒன்னா இருக்கு, ஷர்ரா இருக்குது, புரியுதா? ஆனா அதே நேரத்தில் மற்ற மக்களுக்கு பார்க்கும்போது அது நன்மையாக இருக்கும். ஏன்னா திருடனுடைய கை வெட்டப்பட்டாதான் மற்ற மக்களுடைய பொருள் பாதுகாக்கப்படும், சரிங்களா? அப்ப மற்றவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த திருடியவனுக்கும் அது ஒரு பக்கத்தில் நன்மையாகிடுது. ஏன்? அவனுக்கு அந்த ஹத்து தண்டனை நிறைவேற்றப்பட்டதுனால நாளைக்கு மறுமையில அவன் திருடிய குற்றத்திற்காக வேண்டி தண்டிக்கப்பட மாட்டான். ஒரு குற்றத்துக்காக உலகிலேயும் மறுமையிலையும் சேர்த்து அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றும் இருக்கும். இப்ப உதாரணமா ஒரு மௌத்து நடக்குது, மௌத்துங்கிறது ஒரு பெரிய முசீபத்து. மௌத்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மௌத்த முசீபத்துனே சொல்றான், சரிங்களா? யாரால அதை தாங்கிக்க முடியும்? யாராலையும் தாங்கிக்க முடியாது, கஷ்டம் தான், சிரமம் தான். அப்ப ஒரு வகையில பார்க்கும் பொழுது மௌத்துங்கிற அந்த முசீபத்து ஷர்ரா இருக்கு, சரியா? ஆனா அதே நேரத்தில் அதனுடைய இன்னும் பல விஷயங்களை கவனிச்சு பார்க்கும் பொழுது அது நன்மையாகத்தான் இருக்கும், அதுலேயும் நன்மை இருக்கும். சில பேருக்கு உதாரணத்துக்கு கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பிறக்குது, குழந்தை மூத்தா போயிடுது. இப்ப எடை வெளிரங்கத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியுது? என்னடா இவ்வளோ ஆசைப்பட்டு குழந்தை பெற்றாங்க, 10 மாதம் சுமந்துருந்தாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, மோசா போயிடுச்சு, தீமையாக தெரியுது. ஆனால் அதில் நன்மை இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி வச்சிருக்கிறான், யாருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் மோசாயிடுறாங்களோ அந்த குழந்தைகள் நாளைக்கு மறுமையில் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இவங்களிடத்தில் அமல் குறைவாக இருக்கலாம், அல்லாஹு வதஆலா இவர்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருப்பான். ஸோ அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எக்கச்சக்கமாக இருக்கு. நாளைக்கு இவங்களை சொர்க்கத்தில் சேர்க்காத வரைக்கும் அந்த குழந்தை அல்லாஹ்விடத்தில் சும்மா இருக்காது, சிபாரிசு பண்ணிக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் அதனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஒன்று தீமையாக இருப்பதனால அல்லாஹ்வுடைய செயல் எல்லாமே நம்ம தீமைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய செயலில் எந்த தீமையும் கிடையாது. வெளிரங்கத்தில் மனிதர்களை கவனித்து அது தீமையாக இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய செயலில் தீர்ப்பில் எந்த தீமையும் இருக்காது. அடுத்து மனிதர்களையே பல மற்ற பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அது நன்மையாகத்தான் அமைந்திருக்கும். அப்ப ரெண்டு விஷயம், ஒன்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு அருள் புரிவது, இந்த அருள் என்பது இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து. நாம் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம செய்ய முடியாது. நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு எந்த ஒரு புண்ணியமாக இருந்தாலும் சரி அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் புரியணும், புரியுதுங்களா? அல்லாஹ் அருள் புரியறான். அதுக்கு பிறகு அடியான் அந்த செயலை நாடுறான், விரும்புறான், செய்யறான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு நற்கூலியை தருகிறான். இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். இப்ப நன்மை செய்யும் போது நான் என்னுடைய அறிவால திறமையால செய்தேன் என்று நம்ம எண்ணுவோம் ஆனால் அப்ப அல்லாஹ்வை புகழ மாட்டான், அடியானுக்கு பெருமை வந்துடும். அப்ப நன்மை செஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நன்மை செய்யும் போது அந்த நன்மையால் ஒரு அடியானுக்கு எப்ப நன்மை புண்ணியம் கிடைக்கும், அந்த நன்மையை செய்து விட்டு யா அல்லாஹ் இந்த நன்மையை நான் என்னுடைய திறமையால, என்னுடைய அறிவால, என்னுடைய சக்தியால நான் செய்யல, நீ அருள் புரிந்தாய் இந்த நன்மையை செய்வதற்கு, நீ எனக்கு கருணை காட்டினாய் இந்த நன்மையை செய்வதற்கு என்று அந்த நன்மையை நாம் செய்ததற்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் என்று அல்லாஹ்வை புகழும் போதுதான் அந்த நன்மைக்குரிய கூலியவே அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி இல்லாம ஒரு மனுஷன் நன்மையை செஞ்சிட்டான், நன்மையை செஞ்சுட்டு யா அல்லாஹ் பத்தியா நான் தொழுதுட்டேன், எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கணும், பத்தியா நான் தொழுத, மற்ற எத்தனை பேர் தொழுவாம இருக்காங்க பத்தீங்களா, நான் தானே கரெக்டா தொழுத, நீ எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் தூக்கி போதுன்னு நரகத்துல தூக்கி போடுறான், அல்லாஹ் பாதுகாக்கும். சோ இந்த மாதிரி அல்லாஹ்விற்கு முன்னால் அடியான் பெருமை அடிப்பதற்கு அவனுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. புரியல உங்களுக்கு? புரியலையா? நம்ம எந்த ஒரு நன்மையை செய்தாலும் இப்ப நீங்க படிக்க வரீங்க, பாருங்க எத்தனை பேர் துன்யால படிக்காம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க பாருங்க கரெக்டா போய் படிச்சு நாங்க பெரிய ஆளாயிட்டோம். அந்த மாதிரி என்ன வரலாமா? வரக்கூடாது. அல்லாஹ் நீ தான் எங்களுக்கு வழிகாட்டின, நீ தான் எங்களுக்கு கல்வியை கொடுத்த, நீ தான் எங்களுக்கு கல்வியை கொடுக்கற, நீ தான் எங்களை படிக்க வைக்கிற, நீ நாடலைனா நாங்கள் படிக்க முடியாது, நீ நாடலைனா நாங்கள் படித்ததை கொண்டு அமல் செய்ய முடியாது, நீ நாடலைனா நாங்கள் படித்ததை மக்களுக்கு சொல்ல முடியாது. இப்படி அல்லாஹ்வின் பக்கம் அடியான் தேவை உள்ளவனாகவே இருக்கணும். எந்த வகை பின்னாடி அடுத்ததில் படிப்போம். எந்த வகையிலுமே அடியான் அல்லாஹுவை விட்டு தான் தேவையற்றவன் என்று கருதிவிட்டால் அப்பயே குஃப்ருல போயிடும். எப்பயாவது வாழ்க்கையில் ஒரு நொடியிலையாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், தௌபா இஸ்திஃபார் செஞ்சிடணும். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஷைத்தான் வந்து போடும் பொழுது ஷைத்தான் வருவான், இப்ப என்ன நீ தான் பெரிய ஆலிமாயிட்ட, இனிமே உனக்கு என்ன இருக்குது, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, உலகத்துல எல்லாரும் வீணா போனவங்க, நான் தான் பரிசுத்தமானோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அப்படியே வர 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 தலகணம் ஏறிக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, அல்லாஹ் சொல்லுவான் சரி தொலைஞ்சு போ, நீ உன்னால என்ன செய்ய முடியும் பார்ப்போம், என்னுடைய அருள் இல்லாம உன்னால நன்மை செய்ய முடியுமா பார்ப்போம். அப்படியே எப்படி ஏறினானோ அதே போல சறுக்கி கீழே விழுந்து முகம் குப்புற போயிட வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்கும். புரிஞ்சா இல்லையம்மா? நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் லௌல அல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ்வே உன்னுடைய கருணை இல்லை என்றால் நாங்கள் எப்படி ஹிதாயத்து பெற்றிருக்க முடியும், உன்னுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் எப்படி தொழுதிருக்க முடியும், உன்னுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்திருக்க முடியும், உன்னுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் எப்படி ஜிஹாத் செய்திருக்க முடியும். யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பாருங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ளார போகும்போது, சொர்க்கத்துக்குள்ளார போகும்போது இல்லை, சொர்க்கத்தில் போயிட்டு அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்களாம், அல்லாஹ்வை புகழ்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க அவங்க? இந்த சொர்க்கத்துக்குண்டான பாதையில வழி நடத்தி, எங்களை வழி நடத்தி அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும், நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அமல் செஞ்சு. அப்படியா சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போய்? சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இந்த சொர்க்கத்தின் பாதையில் நேர்வழியில் நாங்கள் சென்றிருக்க முடியாது, அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்தி இருக்கவில்லை என்றால். அப்ப இதுதான் ஒரு மூமினுடைய ஈமானாக யக்கீனாக இருக்கணும். எப்போதுமே அல்லாஹுக்கு முன்பு குனிந்தவனாக, தொழுகையில மட்டும் ருக்குல குனிஞ்சா போதாது, வாழ்க்கை ஃபுல்லாவே அல்லாஹுக்கு முன்னாடி குனிந்து கொண்டே இருக்கணும். தொழுகையில மட்டும் அல்லாஹுக்கு சுஜூது செய்தா போதாது, வாழ்நாளெல்லாம் அல்லாஹுக்கு முன்னாடி அவனுடைய உள்ளத்தால் சுஜூது செய்தவனாக செய்தவனாகவே இருக்கணும். ஒரு நொடி கூட, ஒரு நொடியினுடைய நொடி கூட தன்னுடைய தலையை தூக்கி, நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய புத்தி, என்னுடைய இபாதத்து, என்னுடைய தக்குவா, என்னுடைய பேணுதல், அந்த மாதிரி ஒரு துளி கூட அவனுக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் பாதுகாக்கணும், தொலைஞ்சுப்போம். இந்த பெருமை உள்ளவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை பணி உள்ளவன். சில நேரங்களில் பாவிகளை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான் அவங்கள்ட்ட பணி இருந்தா. வணக்கசாலிகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் அவங்கள்ட்ட பெருமை இருந்தா. ஏற்கனவே இதுக்கு முன்பு நம்ம ஒரு ஹதீஸ் படித்தோம், இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, இபாதத்தில் ரொம்ப ஈடுபாடா இருந்தார், ஒருத்தர் இப்படி அப்படின்னு இருந்தார். இந்த இபாதத்தில் ஈடுபாடா உள்ளவர் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு நாள் என்ன சொன்னாரு அந்த மனிதர், இப்பா என்னைய ரப்போட உற்றுப்பா அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இபாதத்தில் உள்ள மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு அப்படி சொல்லிடுறாரு. அல்லாஹு தஆலா நாளைக்கு அந்த ரெண்டு பேரையும் மறுமையில எழுப்பி, யார் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அவருடைய அடியார்கள் விஷயத்துல சத்தியம் பண்ணாரோ அவர் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறான், இந்த தப்பு செஞ்ச மனிதர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹுடைய விஷயத்துல நம்ம துணிவு கொள்ள கூடாது, நம் விஷயத்திலையும் துணிவு கொள்ளக்கூடாது. நான் சொர்க்கவாசி தான், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் 100% கரெக்ட், நான் சொர்க்கவாசி அப்படியே நம்ம துணிவு கொள்ளக்கூடாது. அதே போல பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து, நீ பெரும்பாவி, நீ மொத்த போய் நேர நரகத்துக்கு தான் போவ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பாவம் செய்பவர்களை பார்த்து நம்ம பயப்படணும், இந்த மாதிரி பாவத்துல யாரெல்லாம் என்னை சோதித்து விடாதுன்னு சொல்லி. நம்ம நன்மை செய்யும் போது, யாரெல்லாம் இந்த நன்மையில் என்னை நிலைத்திருக்க வைப்பாயாக, என்னுடைய முடிவையும் இந்த நல்ல அமல்களை கொண்டு முடிப்பாயாக என்று அல்லாவிடத்துல துவா செய்யணும். இப்படித்தான் நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு விஷயங்களை நம்ம இப்ப பார்த்தோம். ஒன்று இருக்கிறது, ஒரு நன்மையை செய்வதற்குரிய இறை அருள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வரும். புரியுதுங்களா? இரண்டாவது, அந்த செயலை செய்வதற்குரிய உடல் ரீதியான, மன ரீதியான, அறிவு ரீதியான ஆற்றல், இது அல்லாஹு தஆலா ஏற்கனவே நமக்கு கொடுத்துருப்பான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையே வரும். இப்ப ஒரு பையன் பாலிகாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஹஜ் செய்யுங்கிற சட்டம் இருக்கா? இல்ல. தொழுங்குங்கிற ஃபரந்து இருக்குதா? இல்ல. நோம்பு வைக்கிற ஃபரந்து இருக்குதா? இல்ல. அப்ப ஏற்கனவே அந்த எதெல்லாம் கண்டிஷனோ அந்த கண்டிஷன் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுக்கு பிறகுதான் நமக்கு அந்த கட்டளையவே கொடுப்பான். ஒரு மனிதன் பைத்தியக்காரனா இருக்கிறான், தொழுங்கல் என்ற கட்டளை அவனுக்கு போய் சேருமா? அவனுக்கு ஒத்து வருமா? புரியுதா இல்லையா? இப்ப இதே போல ஒரு மனிதன் அறவே அன்கான்சியஸா இருக்கிறான், அப்ப அந்த மனிதனை போய் நோம்பு வைங்கிற சட்டம் போய் சேருமா? சேராது. அப்ப எந்த ஒரு செயலை செய்வதற்கு என்ன அறிவு, என்ன திறமை, என்ன ஒரு உடல் வலிமை இருக்கணுமோ அது இருந்தாதான் அல்லாஹ்வுடைய கட்டளையே அங்க வந்து அந்த மனிதனின் முன்னோக்கம். புரியுதுங்களா? இப்ப ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எந்த ஒரு நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் அது உலகத்தில் அல்லாஹ் நாடாம நடக்காது. அது நன்மையா இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, தொழக்கூடிய மனிதனுடைய தொழுகையாக இருக்கட்டும், அல்லது திருடக்கூடிய மனிதனுடைய திருட்டு என்ற செயலா இருக்கட்டும், அல்லாஹ் நாடாம இந்த பூமியில நடக்காது. அதை படைப்பவன் அல்லாஹ். படைத்தல் என்பதுல எந்த விதமான தப்பு குறையும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, வல்கைரு வஷர்ரு, நன்மையும் தீமையும் முகத்தரானி, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டு விட்டன, முகத்தரானி விதிக்கப்பட்டு விட்டன, நிர்ணயிக்கப்பட்டு விட்டன, அலல் இபாதி அடியார்கள் மீது. வல் இஸ்திதாஅது சக்தி, அல்லதி யஜுபு பிஹல் ஃபிஅலு, எதன் மூலமாக அந்த செயல் நிறைவேறுமோ, யஜுபு நிறைவேறுமோ, உதாரணமா மின் நஹ்வி தௌஃபீக், இறை அருள், அல்லதி லா யஜூசு அன் யூஸஃப பிஹில் மக்லூக், இந்த தௌஃபீக் என்ற இறை அருள் மனிதன் தானாக உருவாக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. இந்த தௌஃபீக் என்பதை மனிதன் தானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது. ஒரு தௌஃபீக்னா என்ன? நன்மையை செய்வதற்குரிய அந்த சூழ்நிலை. தைசீருல் அஸ்பாபி அல் முஃதியத்தி இலல் கைர். தௌஃபீக் என்றால் அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் கொடுன்னு கேட்கிறோம் நம்ம துவா. அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் கொடுன்னு சொல்லு. என்ன தௌஃபீக்னா என்ன? உதாரணத்துக்கு, யா அல்லாஹ் எனக்கு தொழுகைக்கு தௌஃபீக் கொடு, யா அல்லாஹ் எனக்கு இல்மை கற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் கொடு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம தௌஃபீக்கு கேட்கணும். எந்த ஒரு அமலுக்கு நீங்க அதிகமா தௌஃபீக்கு கேட்கறீங்களோ அல்லாஹால அந்த அமலை உங்களுக்கு லேசாக்கிறோம். இப்ப நம்ம கேட்கறது கிடையாது. கேட்கறோமா இல்லையா? எங்க கேக்குறீங்க? எல்லாம் சட்டி பாணிக்கு தான் கேட்கறீங்க. என்ன அப்ப உடாபுடியா கேட்கணும், உடாபுடியா கேட்கணும். கேட்கறது கேட்கறது கேட்கறதுனா அல்லாஹ் சொல்லுவான் சரி போடா அப்படின்றோம். அந்த மாதிரி அல்லாஹ் புடிச்சுக்கணும், ஒரே புடியா புடிச்சுக்கணும். யாருலாம் நீ கொடுத்தாதான் போவேன் சொல்லிட்டு செய்யறோமா இல்லையா? துன்யா விஷயத்துல எத்தனை விஷயத்துல செய்யறோம் என்னமா சொல்றீங்க? ஆனா ஜீனுடைய விஷயத்துல எப்படி அல்லாட்டத்து வாசிக்கிறோம்? யா அல்லா இல்மு வேணும் கொடு பாத்துக்கலாம். அல்லா இவனுக்கு இல்மா கொடுக்குறது தூக்கி வச்சு குத்துமா இல்லாத்துல எப்படி கேட்கலாம் பாரு இல்ம அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய சிஃபத்து அது, என்னுடைய சிஃபத்து, விசேஷமா என் நபிமார்களுக்கு கொடுக்குற சிஃபத்து. அந்த இல்மை இப்படியா கேட்கற நீனு கொடுக்க மாட்டான். காசு நீங்க எப்படி கேட்டாலும் கொடுத்துருவான். ஏன்னா காசு அல்லாவுக்கு விருப்பமானது கிடையாது, அது குப்பை அல்லாவுடைய பார்வையில காசு என்ன. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த காசை மட்டும் எல்லா என் புருஷனுக்கு நிறைய காசு கூட அல்லா பரகத்து கூட அல்லா எல்லா வீடு வாங்கின அல்லா கார் வாங்கின அல்லா பங்களா வாங்கின அல்லா துபாய்க்கு கூட்டிட்டு போனோம் அல்லா எப்படி இப்படி இருக்கு காசுக்கு அப்படியே உருகி 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 அழுது அழுது என்ன என்ன என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் எதுக்கு துவப்படுறாங்க? சரி கேளுங்க, எல்லாத்துக்கும் கேளுங்க. ஆனா ஆகிரத்து மர்ம இல்மு சொர்க்கன் வரும் பொழுது அவ்வளவுதான். அப்படியே மேலோட்டமா போயிட்டு வாசுரு தாவானா அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் இட்லி வடை இருக்கான்னு கேட்டு போயிட்டு இது எப்படி துவாவாகும்? நம்ம ஆகிரத்தை கேட்டு அழுவணும், புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் துன்யாவில் ஹலால கொடுன்னு கேட்டு. எங்கேயுமே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பாருங்க, யாரெல்லாம் கடனை விட்டு என்னை பாதுகாத்துக்கணும், பிறரிடம் தேவையாகுவதை விட்டு என்னை பாதுகாத்துக்கணும், அப்படித்தான் துவா இருக்கும். நம்ம இப்படி கேட்க ஆரம்பிச்சோம், யாரெல்லாம் என்ன பணக்காரனாக்கு, யாரெல்லாம் காசு கொடுக்கும், யாரெல்லாம் செல்வத்து கொடுக்கும், யாரெல்லாம் பங்களா கொடுக்கும், என்னடா பண்ண போறீங்க இந்த பங்களாவை வச்சு, கடைசியில் எங்க தான் போய் படுக்க போறோம், எங்கம்மா படுக்க போறோம், அது கபூர்ல தான் படுக்க போறோம். பங்களாவை கூட பங்களாவை கூட பங்களாவை தூக்கிட்டு போக முடியும், அல்லது அந்த பங்களாவுக்குள்ள இடக்க பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு ஸ்டோரி வந்துச்சு, என்ன உண்மையான ஸ்டோரின்னு சொல்லிட்டு, ஒரு ஊர்ல நடந்தது. ஒருத்தர் போய் வெளிநாட்டில் போய் காசு சம்பாதிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, மனைவி கிட்ட கேட்கிறாரு வரட்டுமான்னு, இல்லைங்க இவ்வளவு தூரம் போயிட்டீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, ஒரு வீடு கட்டிடுவாங்க, வீடு கட்டினோடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா தள்ளி போட வச்சிட்டாப்ல யாரு, புருஷன் வர்றத, வீடும் கட்டியாச்சு. என்ன வீடு கட்டிட்டு அல்ஹம்துலில்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீடு குடி போறதுக்கு உண்டான எல்லாமே அவங்க வந்து டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் செஞ்சிட்டாங்க. என்ன திடீர்னு பார்த்தா கணவனுக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட், கணவர் மொத்தம் போயிட்டாரு. இப்ப அந்த கணவர் அங்கிருந்து ஜனாசா வருது. இப்ப இந்த மனைவி சொல்றாங்க, முதல் முதல்ல இப்பதான் வீடு கட்டியிருக்கிறோம், இதுல எப்படி ஒரு மையத்தை கொண்டு வர்றது, இத வந்து சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி, திஸ் இஸ் த ஈமான் இல்லாதவங்களுடைய உண்மை முகம் இதுதான். கடைசியில் அந்த புருஷனுடைய ஜனாசா வேற ஒரு வீட்டில் வந்து இறங்குது, என்ன அங்க குளிப்பாட்டப்படுது, அங்கிருந்து கொண்டு போகப்படுது, அடக்கம் செய்யப்படுது. இப்ப இந்த மனைவி இந்த வீட்டை வச்சு என்ன செய்ய போறா? துன்யா இதா துன்யா, அவ்வளோதான் முடிச்சு, அவ்வளோதான். மூணு நாளில் எல்லாம் மறந்துடும், ஹலாஸ் கலையாச்சு. அல்லாஹ் நினைச்சு பாருங்க, இப்ராஹிம் நாதகம் சொல்லிட்டு ஒரு பெரிய தபாபி, அவருடைய நசீகத்து இருக்கு கபரை பற்றி, இந்த வாழ்க்கையை பற்றி படித்தா அழுதுவோம், எல்லாம் உண்மையை அப்படியே விளக்கிடுவாங்க. புரியுதா இல்லையா? நமக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம ஒரே இந்த மின்கடியாக பார்த்துக்கிட்டு என்ன ஜொலிக்கும், அப்படியே மின்றது ஜொலிக்கிறது அப்படியே அழகா இந்த பெயிண்ட் சூப்பர் 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 மனசை பறி கொடுத்துட்டு அவ்வளோதான், எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம லைஃப் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கரைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கபரை நோக்கி நம்ம வெரி க்ளோஸ் போயிட்டே இருக்கும், ஒரு ஒரு நாளும் கபரை நோக்கி போயிட்டே இருக்கும். என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கிறோம், எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம், துன்யாவில் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம்னா கணக்கு பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஆகிறதுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோன்னு கணக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. எல்லாம் மன்னிக்கணும். அப்ப என்ன சொன்ன, தௌஃபீக்னா அந்த செயல்களை செய்வதற்குரிய சூழ்நிலைகளை அல்லாஹ் லேசாக்கி விடணும், அது ரொம்ப முக்கியம், அது இல்லைனா முடியாது. புரியுதா? பாவிய கூட நல்லவர்களோட கொண்டு வந்து விட்டுட்டா அவன் நல்லவனா மாறிடான். ஒரு நல்லவனை கொண்டு போய் பாவிகளோட விட்டுவிட்டோம்னா அவனும் பாவியா மாறிடான். அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க, புரியுதா இல்லையா? அது ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த வசதிகள். இப்ப சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே நம்ம நல்லது செய்யற மாதிரி வந்துடும். அல்லாஹ் நம்ம மேல அதிகமா தௌஃபீக் அருள் அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இதை நம்ம ரொம்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இந்த தௌஃபீக் இருக்குது, தௌஜீஹுல் அஸ்பாப், யாரெல்லாம் நன்மை செய்வதற்குரிய வழிகளை காரணங்களை எனக்கு லேசாக்கி கொடு. இப்படி நீங்க தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்க கையில காசும் இல்லை, அல்லது காசு இருக்கு உங்களை தேடி ஒரு ஏழையும் வரல, எப்படி தர்மம் செய்வீங்க? நீங்க தொழுகணும்னு நினைக்கிறீங்க அல்லாவுக்காக, தொழுகிறதுக்கு உண்டான நேரத்தை உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்க ஒதுக்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அல்லது வந்து அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமைய மாட்டேங்குது, எப்படி தொழ முடியும்? புரியல உங்களுக்கு? இப்ப சில பேர் பொதுவா நான் சொல்றேன், சில நேரத்தில் அது சில பேருக்கு அமைஞ்சிரும், அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும், அதனால நான் வந்து யாருக்கும் சொல்றேன் அப்படின்னு எண்ணக்கூடாது. பொதுவாகவே பயான் வந்து அப்படித்தான் இருக்கும். இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, என் பயானை கேட்டுவிட்டு எல்லாமே சில பேர் நினைச்சுவாங்கன்னா என்னை பத்தி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படிங்குமா? ஏன் அப்படின்னா நீங்க என்னை பத்தி பேசுன மாதிரியே இருந்துச்சு, எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது, நான் என்னத்தை பண்றது? நான் எப்போதுமே பயான் பண்ணும்போது நான் முதல்ல யாருக்கு சொல்லிப்பேன், எனக்கு தான் சொல்லிப்பேன். என்கிட்ட உள்ள தப்பு என்கிட்ட உள்ள பிரச்சனையை எடுத்து நான் பேசும்பொழுது அது என்ன மாதிரி பாவம், நாலு பேர் மிஸ்கின் இருப்பாங்க போல இருக்கு, அவங்களுக்கு அது செட் ஆகி போயிடுது. என்ன அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சொன்ன மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நிறைய பிரச்சனை இந்த மாதிரி, நான் என்ன பண்ண இல்லைங்கன்னு உண்மையா சொன்னா கூட அவங்க சந்தேகத்திலே போறாங்க. இப்படி சரி அது இருக்கட்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, சில நேரத்தில் கணவனுக்கு, சில நேரத்தில் மனைவிகளுக்கு, சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு, சில நேரத்தில் பெற்றோருக்கு, அவங்க கரெக்டா இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஆனா அந்த வீட்டில் அந்த சூழ்நிலையே அமையாது. வீட்டில் அவங்க ஹிஜாபில் இருக்கணும்னு நினைப்பாங்க, வீட்டில் புருஷன் அதுக்கு விடவே மாட்டான், அவங்க அன்னி ஆண்களுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, வீட்டில் இருக்க மாமனார் மாமியாருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எல்லாருக்கும் வந்து நீ தான் சாப்பாடு வைக்கணும்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. சில நேரத்தில் கணவன் நம்ம தக்குவா இபாதத்தா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான், மனைவி ஏங்க இன்னைக்கு புதுப்படம் வந்திருக்குன்னு போயே ஆகணும்பா, என்ன என்னடா இது, இதுக்குன்னு கலாட்டெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு? புருஷன் புதுப்படத்துக்கு கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு கலாட்டம் நடந்திருக்கு. என்ன இப்படிலாம் இருக்காங்க, புரியுதா இல்லையா? இந்த புருஷன் என்ன பண்ணுவான், ஆசை பண்ணுவான், நீப்பா ஹிஜாபு போடுவான், புர்கா போடுவாமா, அது அதெல்லாம் கேட்காது இந்த பாரு, அதெல்லாம் பேசாத. என்ன ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரும் காலேஜ் படித்தாங்க, படிச்சுட்டு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது அப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே தீன் இல்லை, புருஷங்காரு அதுக்கப்புறமா வெளிநாடு போனார், அது அங்கே போய் தீனை படித்தாரு 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 படித்தாரு, அவர் மாஷாலாம் மாறினார், வந்தார் ஊருக்கு, இம்மா நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம முஸ்லீமு, நமக்கு ஆகிரத்து இருக்கு, நம்ம வந்து மூத்தா போயிடுவோம், சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது, தொழுகணும் இபாதத்து பண்ணணும், நீ இப்படி மாதிரி திறந்த இதோட போகக்கூடாது, ஹிஜாபு போடணும், தொழுகணும், இப்படி நசீத் பண்ணுறாரு. அந்த மேடம் சொன்னாங்க, யோ ஒழுங்கா வாழ்றதா இருந்தா வாழ இல்லாட்டி விட்டுட்டு போன்னு சொல்லி போச்சுக்காத. இவர் எவ்வளவோ நசீத் பண்ணி நசீத் பண்ணி ஒரு வருஷம் ஒண்ணுச்சு ரெண்டு வருஷம் ஒண்ணுச்சு, இதுக்கிடையில ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்துருச்சு, அது மாறவே மாட்டேன்னுச்சு. கடைசியில இந்த பாரு லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, நீ பழையபடி மாறினா உன்னோட வாழ்ற, இல்லாட்டி என்ன தலாக் விட்டு போய்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் தலாக் வாங்கிட்டு போயிடுச்சு. எப்படி இருக்காங்க பாருங்க, புரியுதா இல்லையா? இதெல்லாம் நடக்கிற சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டு மூணு புள்ள பெத்துட்டாங்க. அந்த மனைவி என்ன சொன்னாங்க, இந்த பாருங்க எனக்கு வந்து இந்தியா பிடிக்கல, நான் வெளிநாடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலாச்சாரம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தாரு, பேசி பார்த்தாரு, கேட்கவே இல்லை. கடைசியில் அது குழா வாங்கிக்கிட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் மூணு பிள்ளைங்களும் இவற்றை விட்டு அது போயிடுச்சு. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்போ நம்ம நல்லது நினைச்சாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சேர்ந்து நல்லதை நினைச்சாதான் நம்ம ஒரு நல்லதை நிரந்தரமாக செய்ய முடியும், அதை வந்து அதில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். அப்போ அதான் சூழ்நிலை. எத்தனையோ படி பார்த்துருக்கோம் நம்ம, இங்கே படித்த பிள்ளைங்களையும் சரி, முன்னாடி பிள்ளைங்களையும் சரி, நம்மளோட பயானுக்கு வர பிள்ளைங்களையும் சரி, ஒரு பிள்ளை ரொம்ப தக்குவாவாக இருந்துச்சு, ரொம்ப தக்குவாவாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், அது வந்து அல்லாஹ் நாட்டை என்னமோ என்ன. ஒரு பெரிய பணக்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணுச்சு, அவ்வளவு ஹிஜாப், கையில் க்ளவுஸை போட்டு இதை போட்டு அதை போட்டிருக்கோம், கடைசியில் பார்த்தா பஸ் கட்டை போட்டு போயிட்டுருக்கு. எங்கள் அவன் புருஷக்காரனோட ஜெர்மன் போயிருச்சு, ஜெர்மன் போனோட முதல்ல ஒன்று ஒன்றா பறந்து பறந்து கடைசியில் இப்போ என்ன போட்டுட்டு போகுது, ஸ்கர்ட்டை போட்டு போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, கேட்குறப்ப மனசு வேதனையாக இருக்குது. அதே போல் இன்னொரு பொண்ணு, அதுவும் அப்படி தான், நல்ல தாவா பண்ணிச்சு, அது பண்ணிச்சு, படிக்கும்போது வைக்கும்போது அவ்வளவு, அதனால நிறைய பேரை மாத்திருச்சு. கடைசியில் அது என்னாச்சு, கட்டக்கூடாத ஒருத்தனை கட்டிவிட்டு இப்போ வாரத்துக்கு ரெண்டு தடவை சினிமாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அஞ்சு வேளை சுபுலேருந்து தகஜத்துலேருந்து தொழுதுகிட்டு இருந்த பொண்ணு இப்போ வாரத்துக்கு ரெண்டு தடவை புதுப்படத்துக்கு போயிட்டு இருக்காங்க, புருஷனோட பிள்ளைய சேர்த்து தூக்கிட்டு. என்னத்துக்கு லைஃபு, நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அதான் தௌஃபீக். யா அல்லாஹ், உன்னுடைய தௌஃபீக்கை எங்களை விட்டு அகற்றி விடாதே. அகற்றிட்டு அவ்வளவுதான், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. புரியுதா இல்லையா? இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில, அதாவது நேருக்கு நேரா நான் சந்திக்கிறது உங்கள்கிட்ட சொல்றேன், அதுல சில விஷயங்கள். புரியுதா இல்லையா? இந்த பாடத்துக்காக வேண்டி, வல் இஸ்திதாஅத்துல்லதி யஜிபு பிஹல் ஃபஅலு, எந்த ஒரு ஆற்றல் அதன் மூலமாக செயல் நிகழுமோ, அதாவது மின் நஹ்வி தௌஃபீக், தௌஃபீக் என்ற இறையருள், அல்லதி லா யஜூஸு அன் யூஸஃபல் மக்லூக் பிஹி, இந்த தௌஃபீக் என்பது படைப்பினங்களை இதை வர்ணிக்க முடியாது. தௌஃபீக்கை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் தௌஃபீக் கொடுக்கக்கூடியவன். ஃபஹிய மஅல் ஃபஅலி, அந்த ஆற்றல் என்பது அது செயலோடு சேர்ந்தது, அதாவது அந்த செயலை செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இறை அருள் அது. ஆனா அம்மல் இஸ்திதாஅத்துல்லதி அம்மல் இஸ்திதாஅத்து மின் ஜிஹத்தி ஸஹ்ஹதி வல் உஸ்ஹி வத் தம்கீனி வஸலாமத்தில் ஆலாதி, இன்னொரு வகையான சக்தி. அது என்ன சக்தி? மின் ஜிஹத்தி ஸஹ்ஹதி, உடல் ஆரோக்கியமாக இருப்பது, வல் உஸ்ஹி அதற்குண்டான வசதி இருப்பது, வத் தம்கீன் அதற்குண்டான ஆற்றல் இருப்பது, வசலாமத்தில் ஆலாத் அதற்குண்டான காரணங்கள் சரியாக இருப்பது. இதெல்லாம் ஃபஹிய கப்லல் ஃபஅலி, இதெல்லாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அடியாரிடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனோம், அவருக்கு போற வழியில ஃபுல்லா பிரச்சனை இருக்குது, ஆபத்து இருக்குது, அப்ப அல்லாஹ் அவர் மேல ஹஜ்ஜ கடமையாக்குவானா? இல்ல, பாதை பாதுகாப்பாக இருந்தாதான் ஹஜ்ஜ கடமையாகும். அந்த ஆலாத்துன்னு சொன்னா அதற்குண்டான காரணங்கள். இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுது, கடுமையான மழை, வீட்டை விட்டு வெளியேற முடியாது. இப்போ பள்ளிவாசல போய் ஜமாத்தா தொழுகுங்கிற சட்டம் இருக்குமா? இல்ல, வீட்டிலேயே தொழுக வேண்டியதான். இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்க நோயாளியா இருக்கிறாரு, இப்ப இவரை போய் எந்திரிச்சு நின்று ஒழு செஞ்சு தக்பீர் கட்டி தொழுக நல்லா சொல்வானா? சொல்ல மாட்டான். அதான் மின்ஜெஹத்தி சஹதி, உடல் ஆரோக்கியம். இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டி கொடுத்துட்டு தான் அந்த சட்டத்தை அவர் மீது விதியாக்குவானே தவிர, அப்படி அது இல்லைன்னு சொன்னா அந்த சட்டம் அவருக்கு இருக்காது. ஒருத்தரால நின்று தொழுக முடியாது, உட்காந்து தொழுதுருங்க, உட்காந்து தொழுக முடியாது, படுத்து தொழுதுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. படுத்து கை காலு கண்ணு காது அசைக்க முடியாது, சரி, காது தலையை அசைக்க முடியாது இருந்தா, அப்ப கண்ணை கொண்டு நீங்கள் சாடை செய்து கண்ணை மூடி தாழ்த்தி இறங்கி தூக்கி நீங்க தொழுது கொள்ளுங்க சொல்லு. அப்ப அந்த ஆற்றல் என்பது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையும் சட்டமும் இருக்கும். இந்த சக்திக்கு தான் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை என்பது சம்பந்தப்படுகிறது. அல் ஹிதாபுனா கட்டளை, பேச்சுன்னு சொன்னா தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு பாருங்க, அதான் அந்த ஹிதாப் என்பது. வபிஹா யத்அல்லகுல் ஹிதாப், وهو كما قال تعالى لا يكلف الله نفسا إلا وسعها الله ஒரு ஆன்மாவிற்கு சிரமம் கொடுக்க மாட்டான் அதற்குரிய ஆற்றல் அதற்குரிய ஆற்றலுக்கு ஏற்பவே தவிர அப்ப எந்த ஒரு சக்தி இருக்குமோ அந்த சக்திக்கு ஏற்பதான் அல்லாஹு தஆலா சிரமமும் கொடுப்பான் அதுக்கு மேல அல்லாஹு தஆலா சிரமம் கொடுக்க மாட்டான் அடியார்களுடைய செயல்கள் ஃபிஅலுடைய பன்மை அஃபால் ஹல்குல்லா அல்லாஹ்வுடைய படைத்தலாகும் ஆனா வகஸ்பும் மினல் இபாதி அடியார்களுடைய செயலாகும் அப்ப அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவர்கள் நன்மை செய்யும் போது நற்கூலி தருகிறானே எதனால அவர்கள் செயல் அதில் சம்பந்தப்பட்டதுனால அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு தண்டனை தருகிறான் அவர்கள் பாவம் செய்யும் போது எதனால அந்த செயல் அந்த பாவத்தோட சம்பந்தப்பட்டிருப்பதனால வலம் யுகல்லிஃபுஹும் அல்லாஹு தஆலா இல்லா மா யுதீகூன் அவர்கள் சக்திக்கு உட்படுவதை தவிர அவர்களால் எது சக்திக்கு உட்பட்டதாக இருக்குமோ அதை தவிர வேறதையும் அல்லாஹ் அவர்களுக்கு சட்டமாக ஆக்க மாட்டான் வலம் யுகல்லிஃப் சட்டமாக்க மாட்டான் அல்லது சிரமப்படுத்த மாட்டான் அவர்களை அல்லாஹு தஆலா இல்லா மா யுதீகூன அவர்கள் எதற்கு சக்தி பெறுவார்களோ அதை தவிர வலா யுதீகூன இல்லா மா கல்லஃபஹும் அவர்கள் சக்தி பெறமாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு சட்டத்தை கொடுத்தானோ அதற்கே தவிர ரெண்டுமே அப்படிதான் ரெண்டு பக்கமும் ஒன்னு நமக்கு சக்திக்கு உட்பட்டதான் அல்லாஹ் சட்டமாக்குறான் நமக்கு எது சட்டமோ அது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதுதான் புரியுதா லா வஹுவ தஃப்சீரு லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா நாம் சொல்லக்கூடிய திக்ராகிய லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்பதனுடைய விளக்கம் இதுதான் அது என்ன விளக்கம் நகூலு நாம் கூறுகிறோம் லா ஹீலத லி அஹதின் லா ஹீலத எந்த தந்திரமும் இல்லை சூழ்ச்சியும் இல்லை லி அஹதின் யாருக்கும் வலா ஹரக்கத லி அஹதின் யாருக்கும் எந்த ஒரு அசைவும் இல்லை வல தஹவுல லி அஹதின் யாரும் தப்பிக்க முடியாது திரும்ப முடியாது அம்மஅசியத்தில்லா அல்லாஹ்வுடைய பாவத்திலிருந்து இல்லா பிமஊனத்தில்லா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டே தவிர அப்ப லா ஹவுல என்பதற்கு என்ன அர்த்தம் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டே தவிர அப்புறம் வலா குவத்த வலா குவத்த என்றால் ஐ வலா குவத்த லி அஹதின் யாருக்கும் ஆற்றல் இல்லை அல இகாமத்தி தாஅத்தில்லா அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை சரியாக செய்வதற்கு வஸ்ஸபாத்தி அலைஹா அதன் மீது உறுதியாக இருப்பதற்கு இல்லா பி தௌஃபீக்கில்லா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர அப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இதுக்கு என்ன அர்த்தம் பாவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நன்மை செய்வதற்கு யாரும் சக்தி பெற முடியாது அதே போல பாவத்திலிருந்து யாரும் தன்னை நிரந்தரமாக காத்துக்கொள்ள முடியாது ஒரு நன்மையை யாரும் நிரந்தரமாக செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர லா ஹவுல இல்லா பி மவுனத்தில்லா வலா குவத்த இல்லா பி தௌஃபீக்கில்லா லா ஹவுல இல்லா பி மவுனத்தில்லா வலா குவத்த இல்லா பி தௌஃபீக்கில்லா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நன்மை செய்ய ஆற்றல் பெற முடியாது வகுல்லு ஷைஇன் ஒவ்வொன்றும் எஜ்ரி பி மஷீஅத்தில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கின்றன வஇல்மிஹி அவருடைய அறிவின்படிதான் வகவாஇஹி வகதரிஹி அவருடைய திட்டத்தின்படிதான் அவருடைய ஏற்பாட்டின்படிதான் கலா கதர் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் திட்டம் ஏற்பாடு غلبت مشيئته அவருடைய நாட்டம் நிகழ்த்திருக்கும் அல் மஷீஆதி குல்லிஹா எல்லா நாட்டங்களையும் விட அப்ப நானும் நாடுறேன் நீங்க உன்ன நாடுறீங்க நீங்க உன்ன நாடுறீங்க நீங்க உன்ன உலகத்துல உள்ள யாரு எதை நாடினாலும் சரி எல்லாருடைய நாட்டத்தை விட யாருடைய நாட்டம் மிகைத்தது அல்லாஹுடைய நாட்டம் அவன் எதை நாடுகிறான் அதுதான் நடக்கும் யஃபஅலு மா யஷா யஹ்குமு மா யுரீத் அதே போல ஹல்லா குல்லி மா யஷா நான் நாடியதை நான் படைப்பேன் நான் நாடியதை நான் செய்வேன் என்னுடைய சட்டத்தை யாரும் மீற முடியாது அவனுடைய தீர்ப்பை யாரும் மறுக்க முடியாது அப்ப அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் என்பது எல்லா நாட்டங்களையும் மிகைத்தது ஒமா சஷாவுன இல்லா ஐ யஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நாடி தவிர நீங்கள் யாரும் நாட முடியாது அவனுடைய விதி நிகழ்த்துவிடும் அல் ஹியலகுல்லஹா எல்லா தந்திரங்களையும் அவனுடைய விதி நிகழ்த்துவிடும் எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் இப்ப பாருங்க இது வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராக்டிக்கலா கண்டிப்பா இது நடந்திருக்கும் நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம், கண்டிப்பா இதை நம்ம செஞ்சே தீர்ந்துருவோம், இது நமக்கு கிடைச்சே தீர்ந்துரும் சொல்லிட்டு. அதுக்குண்டான 99.99 விஷயங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கும். கடைசியில பார்த்தா நம்ம நாடினது ஒன்னா இருக்கும், நடந்தது இன்னொன்னா இருக்கும். அல்லாஹ் நாடியது நடந்தது. சில பேர் எந்த முயற்சியுமே பண்ணிருக்க மாட்டான், அவனுக்கு உடனே அது நடந்துடும். புரியுதா இல்லையா? அவன் நாடலைனாலும் அல்லாஹ் நாடிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம நாடுனாலும் அல்லாஹ் நாடாட்டி முடியாது. அவனுடைய விதி மிகைத்து விடும். எல்லா தந்திரங்களையும் இப்ப ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதுக்குண்டாட்ட திட்டம் போடுறான், என்னென்னமோ திட்டம் போடுறான், என்னென்னமோ திட்டம் போடுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை அழிக்கணும்னு முடிவு போட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மனிதனை அழிக்கணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா எப்படியும் அழிச்சே தீருவான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் அல்மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜும் முஷய்யத, உயரமான பலமான கோட்டைக்குள் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் சரி மௌத் உங்களை பிடிச்சுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எந்த விதமான தடையும் யாரும் போட முடியாது. அல்லாஹ்வுடைய திட்டத்தை யாரும் தங்களுடைய திட்டத்தால் வென்று விட முடியாது. அதான் பொதுவா தமிழ்ல சொல்லும் போது விதி வெல்லுமா மதி வெல்லுமான்னு கேட்பாங்க. விதினா நம்ம நம்ம தானே அதிகமா விதியை நம்புறோம், கரெக்டா விதியை நம்பக்கூடியவங்க முஸ்லீம்கள் தான். புரியுதுங்களா இல்லையா? விதி வெல்லுமா மதி வெல்லுமான்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் கூட எழுதி வச்சிருப்பாங்க. எதுதான் வெல்லும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். புரியுதுங்களா இல்லையா? உதாரணத்துக்கு அந்த காலத்துல கதைகளை சொல்லுவாங்க, ஒருத்தர் காட்டு வழியா போயிட்டு இருந்தானா, புளி துரத்து வச்சான், புளி துரத்துன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறினானா, மரத்தில் ஏறினா மலைப்பாம்பு அச்சுச்சோம், மலைப்பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஆற்றுல குதிச்சாவது தப்பிப்போன்னு சொல்லிட்டு ஆற்றுல குதிச்சான். ஆற்றுல குதிச்சா முதல்ல என்னடா அது பிரச்சனையா இருக்குன்னு வேக 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 வேகமா அதுலேருந்து தப்பிச்சு போய் அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஒரு செவர் ஒரு வீடு பழைய வீடு அதில் போய் சாஞ்சி உட்காந்தானா, பொட 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 பொடன்னு சொல்லிட்டு அந்த கல்லுலாம் மேலேருந்து மண்டையில் கீழே விழுந்து செத்து போயிட்டானா. எங்கிருந்து தப்பிக்க முடியும்? மௌத்திலிருந்து தப்பிச்சான், முடியுமா இல்லையா? ஐனமா தக்கூனும் இது இருக்கும் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை பிடித்துக் கொள்ளும். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும். இங்க பாருங்க, நல்லா சூப்பரா சொல்றான். இந்த பாரு, மௌத் வில் கம் அண்ட் மீட் யூ. எப்படி சொல்றான் பாரு, மௌத் உன்னை வந்து சந்திக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்காம வரும், அதான் ஒரு விஷயம். மௌத் நம்மள்ட்ட எப்படி வரும்? அப்படின்னு தம்பிக்கார் அப்படியே செஞ்சார், அவர் அப்படியே போயிட்டார். ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஜனாசா. கேட்கவே எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்த அறிகுறியுமே இல்லை யாருக்கும். சில நேரத்தில் வந்து முன்னாடி கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், பிபி கூடி இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அட்மிட் ஆகிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதோட போயிட்டார் அவர். தம்பிக்காருக்கு செய்தி சொன்னோடனே தம்பிக்கார் அப்படியே சோஃபால செஞ்சாரு, அதோட அவர் போயிட்டார். அடுத்து சுதாரிச்சு எதுக்குமே டைமே இல்லை. ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் ஜனாசா வரும். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் அக்பர், நம்ம திட்டமே போட முடியாது, நம்ம திட்டமே போட முடியாது. அதான் நம்ம உஸ்தாத் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லி கேட்டார். ஒருத்தர் என்ன செஞ்சானா, மூணாவது மாடியிலேருந்து பொத்துட்டு கீழே விழுந்தானா சாவுறதுக்காண்டி. அவன் ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருந்தானா, அவன் மேலே கீழே விழுந்துட்டானா, அவன் செத்து போயிட்டான், இவன் எஞ்சி ஓடி வந்தான். இவன் என்ன பண்ணா, நடந்தது உண்மையிலேயே அவனுக்கு அதில் தற்கொலை பண்ணுங்கிற இடமே போயிடுச்சு. அவன் எதுக்கு விழுந்தான்? அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் உழுக அந்த நேரத்தில் ஒருத்தன் போவான், அவன் மேலே விழுந்தவொன்னே யார் மேலே விழுந்தானோ அவன் போயிட்டான். இவன் எந்திரிச்சு பத்து பயந்து ஓடி வந்தான் விட்டுக்கு. என்ன இந்த மாதிரி நிறைய நடக்கும். புரியுதா இல்லையா? அல்லாஹ் இவ்வளவு இருக்கு விஷயம் வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். இது ரொம்ப நம்ம வந்து புரியணுங்க. வகலப கபாஉஹு அல்ஹியல குல்லஹா, அவருடைய விதி எல்லா தந்திரங்களையும் மிகைத்ததாக இருக்கும். உலகமே சேர்ந்து தந்திரம் போட்டாலும் சரி, புரியுதா? அல்லாஹ்வுடைய விதி தாங்க மிகைக்கும். மனிதர்களுடைய தந்திரங்கள் எதுவும் சூழ்ச்சிகள் எதுவும் மிகைக்க முடியாது. அவன் நாடியதை செய்வான், அவன் ஒரு காலம் அநியாயம் செய்பவன் அல்ல. அவன் ஒரு காலம் அநியாயம் செய்பவன் அல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது, இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இவங்களதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய விதி அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய விதியின்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. இவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க, இவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க? அல்லாஹ் எனக்கு நல்லது செய்யணும் நினைப்பாங்க, நினைக்கிறாங்களா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படி நினைச்சாங்கன்னா குஃப்ருல போயிட்டாங்க. இப்படி நினைச்சா குஃப்ருல. இப்ப நம்ம ஒண்ணு விரும்புறோம், உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ள அமையணும், அல்லது இந்த நம்மள்ட மாப்பிள்ள இருக்கு இந்த பொண்ணு அமையணும், அல்லது நம்ம புருஷனுக்கு இந்த கடை வேணும், அல்ல இப்படி எந்த ஒன்னையும் நம்ம நினைக்கிறோங்க ஒண்ணு. ஆனா நமக்கு இன்னொன்னு நடக்குது. அப்படி நடக்கும்போது அல்லாஹ் என்னோட நியாயமா நடந்துக்கல அப்படின்னு நினைச்சா குஃப்ர். நினைச்சான்னு சொன்னா ஷைத்தான் உள்ளத்துல போட்டா உடனே அஸ்தக்ஃபிருல்லா ஓதிட்டாருனா அல்ஹம்துலில்லா நேர்வழி. இதையே மனசுல வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் தொழுதும் பிரயோஜனம் கிடையாது, நோம்பு வச்சு பிரயோஜனம் கிடையாது, குஃப்ர்ல போயிட்டார். அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்து விட்டான். குறிப்பா நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க, பெண்கள்ட்ட இருந்து இந்த வார்த்தை சீக்கிரமா வந்துருது. அல்லாஹ் எனக்கு என்ன நியாயம் பண்ணா, எனக்கு இதை கொடுத்தானா, நான் கேட்டேனா, என்ன அல்லாஹ்க்கு தப்பு பண்ண, எனக்கு என்ன நியாயம் பார்த்துதான் அவன். இந்த மாதிரி வார்த்தையே சர்வசாதாரணமா இல்மு படிக்காதவங்க சாதாரணமா சொல்லியிருந்தாங்க. அதே போல ஆண்கள்லையும் இந்த வார்த்தையை சொல்றவங்க இருக்காங்க, புரியுதா இல்லையா? ஓஹுவ கைரு வாலிமின் அபதா, தக்கத்தச அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அன் குல்லி சூஇன், ஒவ்வொரு தீயதை விட்டும், வஹைனின் அழிவை விட்டும். அல்லாஹ்வுக்கு அழிவும் கிடையாது, அவனிடத்தில் எந்த கெட்டதும் தீயதும் கிடையாது. அவன் தூய்மையாகி விட்டான், அன் குல்லி அய்பின், ஒவ்வொரு குறையை விட்டும், வஷைனின் அசிங்கத்தை விட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய செயல்ல எந்த அசிங்கத்தையும் நம்ம சொல்ல முடியாது, எந்த குறையையும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய செயல்ல எந்த ஒரு கெட்டதையும் நம்ம சொல்ல முடியாது. அதிலிருந்து அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். அவனுடைய செயலை பற்றி அவரிடத்தில் ஏன் எதற்கு என்று கேட்கப்படாது. வஹும் யுஸ்அலூன், மனிதர்கள் தான் ஏன் செய்தீர்கள், ஏன் செய்யவில்லை, எதற்காக செய்தீர்கள் என்று கேட்கப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வை யாரும் போய் விசாரிக்க முடியுமா, ஏன் செய்தா எதுக்கு செய்யலன்னு சொல்லி. அடுத்ததாக வஃபி துஆயில் அஹ்யாயி வஸதகாதிஹிம் மன்ஃபஅத்துன் லில் அம்வாதி. இப்ப இடையில ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி நமக்கு நன்மைகளாக அமையுமோ, நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி நமக்கு நன்மைகளாக அமையுமோ, அது போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த புண்ணியங்களிலும் நமக்கு நன்மைகள் உண்டு, அவர்கள் நமக்கு கேட்கக்கூடிய துவாக்களிலும் நமக்கு நன்மைகள் உண்டு. அதுபோன்று நமக்கு வேண்டியவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் ஆனால் அந்த துவாவின் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நம்ம மரணத்துக்கு பிறகும். அதே போல நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக யாராவது நன்மை செய்வார்கள் ஆனால் அந்த நன்மையும் நமக்கு வந்து சேரும். அப்ப அந்த நன்மைக்கு என்ன லிமிட் இருக்கிறது என்று பார்த்தால், ஒன்று அவர்கள் கேட்கக்கூடிய துவா, மூமின்கள் மூமின்களுக்காக கேட்கக்கூடிய துவா, இறந்தவங்க உயிர் உள்ளவங்க அது கண்டிப்பா போய் சேரும். அதே போல இறந்து விட்ட ஒருவருக்காக அவருடைய நண்பர்களோ உறவினர்களோ அல்லது யாரோ இவர் சார்பாக தர்மம் செய்வார்களே ஆனால் அந்த தர்மத்துடைய நன்மையும் அவர்களுக்கு வந்து சேரும். அதே போல ஒருத்தர் சாதாரண காய்ச்சல்ல இருந்தாரு, நமக்கு இந்த காய்ச்சல் இந்த நோய் சுகமான உடனே நோம்பு வைப்போன்னு இருந்தாரு, இப்போ ஒரு பத்து நோம்பு இருக்குது, இவருக்கு நோம்பு பத்துல மூத்தா போயிட்டார், ஒன்பது நோம்பு இருக்குன்னு வச்சுக்க உதாரணத்துக்கு, அல்லது நோம்பு பத்து பகல்ல மூத்தா போயிருந்தா பத்து நோம்பு. இப்ப இந்த பத்து நோன்பு, இந்த பத்து நோன்ப கண்டிப்பா அவர்களுடைய வாரிசுகள் வைக்கணும், ஆனா இதை வைக்க மாட்டாங்க, மூணாம் பாத்தியா நாலாம் பாத்தியா பத்தாம் பாத்தியா ஓதிட்டு உட்காந்துருப்பானோ. இது செய்யறது ஃபர்லாயிருச்சு, அதை வேணாலும் செய்வானா, ஏன் நோம்பு வச்சா என்ன செய்யணும், பட்னியா கிடக்கணும். ஆனா இவனுக்கு தேவை என்ன, பிரியாணி. பிரியாணி எப்ப கிடைக்கும், பாத்தியா தானே கிடைக்கும், பொட்டிச்சோறு நெய்சோறு எப்ப கிடைக்கும், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எதுக்கு மௌலூத் ஊதுறாங்க, எதுக்கு மீராது கொண்டாடுறாங்க, அதனால என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ரசுல்லா மேல அன்பு இருந்தா திங்கக்கிழமை வியாழக்கிழமை போயே வைப்பானுங்களா? அதுக்கு பண்ணணும். எங்கேயாவது இந்த கபூர்வாதிங்க, தர்காவாதிங்க, இந்த மீலாதுவாதிங்க, மௌலூதுவாதிங்க திங்கக்கிழமை நோன்பை பத்தி பயான் பண்ணி பேசி மக்களை செய்ய வச்சிருக்காங்கன்னா செய்ய பண்ணணும். ஏன் அதுல என்ன இருக்கு? கஷ்டம் இருக்கு, பசி இருக்கு, வெயில் காலம் குளிர்காலம்னு சொல்லிட்டு. ஆனா மௌலூது மீலாதுல காசும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு. புரியுதா இல்லையா? இப்ப இதை செய்ய மாட்டாங்க. அதே போல இறந்து விட்டவர்கள் அவங்க மேல ஹஜ் கடமையாயிருச்சு, ஹஜ் செய்யாம மொத்தா போயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஹஜ் செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். துஆ, சதகா, அதே போல அவங்க நோன்பு வச்சு நோன்பு வைக்காம மூத்தா போயிருந்தா அந்த நோன்பு. புரியுதா? அதே போல அவங்க மேல உள்ள ஹஜ். இதை தவிர இந்த குரான் ஓதுறது, திக்ரு 70,000 திக்ரு ஓதுறது, இதெல்லாம் ஒண்ணுமே போய் சேராது. புரியுதா இல்லையா? வஃபி துஆயில் அஹ்யாயி, ஏன் போய் சேராதுன்னு சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை, எந்த ஒரு சஹாபியும் அப்படி செய்யவில்லை. இது ஒரு நன்மையாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள். வஃபி துஆயில் அஹ்யாயி, உயிருள்ளவர்கள் துஆ செய்வதிலும், வஸதகாதிஹிம் அவர்கள் தர்மங்கள் செய்வதிலும், மன்ஃபஅதுன் நன்மை இருக்கிறது, பயன் இருக்கிறது, பலன் இருக்கிறது. லில் அமுவாதி இறந்தவர்களுக்கு. புரியுதா? வல்லாஹு தஆலா யஸ்தஜீபு தஅவாத், அல்லாஹு தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். வயக்குதில் ஹாஜாத், அல்லாஹு தஆலா தேவைகளை நிறைவேற்றுகிறான். இது ஒரு சந்தேகத்துக்கு பதிலா இமாம் சொல்றான். அது என்ன சந்தேகம்? இப்ப முன்கூட்டி நம்ம படிக்கும் பொழுது எல்லாமே விதியை கொண்டு, தந்திரங்கள் எதுவுமே பலனளிக்காது, அதை விட அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மிகச்சிருக்கும், அல்லாஹ் நாடியதான் நடக்கும், அல்லாஹ் நாடாது நடக்காது, இப்படியே நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோமே, அப்புறம் எதுக்கு துவா செய்ய? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இப்படி என்ன வந்துடக்கூடாது? துவா செய்யாமல் இருப்பது ஒரு குஃபர். துவா சில பேர் அதி மேதாவி, மண்டை குழம்பி போயிடும். எனக்கு ரொம்ப தவக்குழுங்க, நான் அல்லாட்ட கேட்கவே மாட்டேன், அவனே எனக்கு கொடுத்துருவான். குஃபுரு, இது என்னது? குஃபுர். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ அல்லாஹ் மேல தவக்குள் வைத்திருந்தால் அல்லாட்ட கேட்டிருப்ப. உனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் நீ அல்லாட்ட கேட்கல. ஒருவன் அல்லாஹுவிடம் கேட்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹுவின் மீது, அவனுடைய சிஃபத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, அதனால தான் கேட்கிறான். ஒருத்தன் துவா கேட்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை கேளுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். துவா கேட்காம இருக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அல்லாஹுவை வணங்குவதை புறக்கணிப்பவர்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய இபாதத்தை புறக்கணிப்பவர்கள். பாருங்க சூரா காஃபிர் 60வது வசனம், وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. சரி, அப்ப அதனால தக்தீரை நம்புகின்ற காரணத்தினாலையும், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறான், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையினாலையும் நம்ம துவா செய்யாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம துவா செய்யணும். அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதில் அளிப்பான். வல்லாஹு யஸ்தஜீபு தஅவாத், அல்லாஹ் துஆக்களுக்கு பதில் அளிப்பான். வயக்துல் ஹாஜாத், நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக அவன் நிறைவேற்றுவான். வயம்லிக்கு குல்லஷை, அவன்தான் எல்லா பொருள்களுக்கும் ஓனராக இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள வானம், பூமி, சூரியன், சந்திரன், மனிதன், கடல், திண்டல், மலை, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மீன்கள், இப்படி எல்லா படைப்புக்கும் யார் தான் ஓனர்? அவன். வயம்லிக்கு, அவனே உரிமையாளனாக இருக்கிறான், சொந்தக்காரனாக இருக்கிறான். குல்லை செய்யின், ஒவ்வொன்றுக்கும், மலக்குகளா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும். இப்ப ஒரு ஒரு மன்னன் சொன்னா, ஒரு நாட்டுல இந்த நாடு எனக்கு சொந்தமானதுன்னு. இப்ப நம்ம சொல்றோம், இதெல்லாம் என்னுடைய பொருள், எனக்கு சொந்தமானதுன்னு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? உனக்கு யாரா சொந்தக்காரன்? உன்னுடைய ஓனர் யாரு? அல்லாஹ். அப்ப இந்த பொருளை யாருக்கு சொந்தம்? முடிஞ்சு. புரியல உங்களுக்கு? இப்ப ஒரு ராஜா, அடுத்து நம்மளை வச்சுங்க, ராஜா எனக்கு கொடுங்க. இப்ப ஒருத்தர் சொல்லி, உங்க கையில ஒரு சாமான் இருக்கு, இது ஏன் சாமாங்கிறீங்க? அப்ப நீ யாருக்கு? அப்ப இது யாருடையது? அல்லாஹ்வுடைய. முடிச்சு. இப்ப என்னுடைய கண்ணை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய கையை கொண்டு, என்னுடைய அனுபவத்தை கொண்டு, நான் 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 சம்பாதித்த எனக்கு எனக்கு எனக்குங்கிறான். டேய், இதெல்லாம் யாரா கொடுத்தது? இதெல்லாம் ஒன்னுட்டேந்து பறிச்சுட்டா நீ இதை செஞ்சிருக்க முடியுமா? செய்ய முடியாது. அப்ப எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வெளியில பாக்குறதுக்கு நம்ம இது எனக்கு சொந்தம் இது அவருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு பங்கு போட்டுக்கிட்டாலும் எல்லாமே யாருக்கு சொந்தது? அல்லாஹ். இன்னா நஹ்னு நரிசுல் அர்தா வமன் அலைஹா, இந்த பூமிக்கும் பூமியில் மேல் உள்ளவர்களுக்கும் நாமே சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். சூரா மரியம்ல 40. வலா யம்லிகுஹு ஷய்யுன், அவனை யாரும் உரிமை கொள்ள முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், முடியாது. அவன் தான் செய்யுது, அவன் தான் மாலிக்குல் முல்க், புரியுது, அவன் தான் எஜமான, அவனுக்கு யாரும் எஜமானனாக ஆக முடியாது. வலா யம்லிகுஹு ஷய்யுன், வலா கினா, தேவையற்று விட முடியாது. அனில்லாஹி, அல்லாஹுவை விட்டும். தர்ஃபத ஐதின், ஒரு கன்சிமிட்டும் நேரம் கூட. வமனிஸ்தகனா அனில்லாஹி, அல்லாஹுவை விட்டு யார் தேவையற்றவனாக தன்னை கருதுவானோ, தர்ஃபத ஐதின், ஒரு கன்சிமிட்டும் நேரம் கூட, ஃபகது கஃபர, அவன் திட்டமாக காஃபிராகி விடுவான், குஃப்ரிலே சென்று விடுவான். வசார மின் அஹ்லில் ஹைனி, அழிவுடையவர்கள் நாசமுடையவர்களிலே அவன் ஆகிவிடுவான். புரியுதுங்களா? அடுத்து வல்லாஹு யக்தபு வ யர்தா லாக அஹதின் மினல் வரா, இதுல ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லித்தராங்க. இது ஒரு சின்ன ஒரு வாக்கியத்துல இமாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா இதுக்குள்ளார ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு உண்டான விளக்கம் இருக்கு. அது சுருக்கமா நம்ம எப்படி புரியுறது அப்படின்னா, பாருங்க, ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். அநேகமா ஆரம்ப பாடத்துல நம்ம இதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கு. எங்க சொல்லியிருக்கோம் சொன்னா, இந்த பாருங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பத்தி சொல்லும் பொழுது, வலா யுஷ்பிஹுல் அனாம், அங்க இருக்கு பாருங்க, அவன் படைப்புக்கு ஒப்பாக படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன் இருக்கா? அதே போல வலா ஷை அபிசுலுஹு இருக்கு பாருங்க, ரெண்டுல ரெண்டாவது பாயிண்ட், ஒன்பதாவது பாயிண்ட் இருக்கா? ஆமா. அதே போல ஹலக்கல் ஹல்க பிஇல்மிஹி இருக்கா? சோ இந்த பாடங்கள்லயும் அதே போல ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மது, அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுங்கிற பாடத்திலையும் நம்ம இதை பத்தி விரிவா பேசியிருக்கிறோம். அதை கொஞ்சம் சுருக்கமா இப்ப பாருங்க. அல்லாஹுவை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ளும் போது, ஒன்று, அல்லாஹ் என்னை படைத்தவன், புரியுதா? அதாவது ரப்பு, ஹாலிக், ரப்புங்கிறதுக்குள்ளார எல்லாமே வரும். படைத்தவன், பரிபாலிப்பவன், படைத்தவன்னா இல்லாமையில் இருந்து உருவாக்கியவன், பரிபாலிப்பவனா இப்ப நமக்கு இரணம் அளிச்சுக்கிட்டு இருக்கிறவன், அது போன்று எனக்கு ஹயாத்தை கொடுத்திருப்பவன், எனக்கு திரும்ப மௌத்த கொடுக்கக்கூடியவன், திரும்ப என்ன உயிர்ப்பிக்கக்கூடியவன், என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவன் தான் உரிமையாளன். இதெல்லாம் எதுல வந்துடும்? ரப்புங்கிற அந்த நம்பிக்கையில வந்துடும். அல்லாஹ் தான் ரப்புங்கிற. இரண்டாவது, மஹபூஸ், இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ரப்பாகிய அல்லாஹ் ஒருவன் தான் நான் வணங்கக்கூடிய இறைவன், அவனை தவிர யாரை நான் வணங்க மாட்டேன். இது இரண்டாவது நம்பிக்கை. மூணாவது நம்பிக்கை என்ன? நான் ரப்பாக ஏற்றுக்கொண்ட, நான் வணங்கக்கூடிய அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்களும் பண்புகளும் உள்ளன, அதை நான் நம்புகிறேன். அந்த அழகிய பெயர்கள் பண்புகள் அல்லாஹுக்கு என்று விசேஷமானவை. அவனுடைய பண்புகளும் பெயர்களும் படைப்பினங்களுக்கு கிடையாது. அவனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவன் படைப்புகளுக்கு ஒப்பானவன் இல்லை. இப்ப அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்றோம். இப்ப நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறீர்கள். யாருக்காவது மண்டையில வருதா? அப்ப வந்து அல்லாஹும் பார்க்கறான், நானும் பார்க்கறேன், அப்ப ரெண்டு பேர் பார்வை ஒண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மண்டையில வருதா? வராது, வர முடியாது. ஏன்னா அவன் படைக்கக்கூடிய ரப்பு, அவனுடைய பார்வைக்கும் நம்முடைய படைக்கப்பட்ட மனிதனுடைய பார்வைக்கும் என்ன ஏணி வச்சாலும் எட்டுமா? ஏணியே வைக்க முடியாது. என்ன, எந்த வகையிலுமே சம்பந்தமாக நமக்கு ஒரு கைக்கு பின்னாடி உள்ளது தெரியாது. அவன் அரிசியிலிருந்து அண்ட சராசரத்தில் உள்ளத அவன் பார்த்துருவான். அப்ப இப்ப உதாரணத்துக்கு இந்த பார்வை, அதே போல கேட்பது, நேற்று பேசணும் இந்த கேட்பதை பற்றி, இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத் இருக்கு. புரியுதுங்களா? இந்த சிஃபத்து எதுவுமே படைப்பினங்களுக்கு ஒப்பானதா? படைப்பினங்களில் எதுவும் இந்த சிஃபத்தில் அல்லாஹ்வோட கூட்டாக முடியுமா? கூட்டாக முடியாது. எப்படி அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சிஃபத்துகள் இருக்கின்றனவோ, இது அல்லாமல் வேறு சிஃபத்துகளும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. எப்படி? முகம் என்ற சிஃபத்து அல்லாஹ்க்கு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல தனக்கு முகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், அது ஒரு சிஃபத்து. இரண்டு கைகள் என்ற சிஃபத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே போல கால் என்ற சிஃபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாதம் என்ற சிஃபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல கண் என்ற சிஃபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க, குர்ஆன்லயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சில முட்டாள்கள் என்ன செய்யறாங்க, இந்த அல்லாஹ்வுடைய ذات சம்பந்தப்பட்ட உள்ளமை சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள் வரும் பொழுது அச்சச்சோ கண்ணு அல்லாஹ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம கண்ணு மாதிரி இருக்கான்னு கேள்வி வந்துருமோ, படைப்பினங்களுடைய கண்ணு மாதிரியான்னு சொல்லிட்டு யாருக்கும் சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட சிஃபத்துகளை ஃபுல்லா அல்லாஹ்வை விட்டு நீக்கிட்டு இதுக்கெல்லாம் வேற அர்த்தம் சொல்லிட்டாங்க. புரியுதா? இப்ப அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய அந்த அகீதா என்ன? இப்படி சொல்பவர்கள் வழிகட்டவர்கள். அல்லாஹ்விற்கு அவன் சொன்ன அந்த சிஃபத்தை மறுப்பவர்களோ மாற்று கருத்து கூறுபவர்களோ அந்த சிஃபத்துகளுக்கு படைப்பினங்களுடைய சிஃபத்தை விளக்கமாக ஊமையாக கூறக்கூடியவர்களோ அல்லது அந்த சிஃபத்துகளுக்கு அர்த்தம் இல்ல அது சும்மா ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த நாலு விதத்துல எந்த விதத்துல சொன்னாலும் தெரியாது வழிகேடு. அப்ப நம்ம என்ன நம்பிக்கை கொள்றோம்? அல்லாஹ் எந்த வார்த்தையை தன் பக்கம் சேர்த்தானோ அதை அறிந்துதான் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். அது தனக்கு குறைவுள்ளதாக இருக்குமே ஆனால் தனக்கு இழக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என அல்லாஹ் சேர்த்திருப்பானா? சேர்த்திருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஆகவே எதையெல்லாம் அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து சொன்னானோ அந்த சிஃபத் அல்லாஹுவிற்கு கண்டிப்பாக இருக்கிறது. வஜ்ஹ் முகம் என்பதை அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான், கை என்பதை அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான், அதுபோன்று கண் என்பதை அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான், நஃப்ஸு என்பதை அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான். எனவே இந்த சிஃபத்துகள் எல்லாம் அல்லாஹுவிற்கு இருக்கின்றன, அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கும் என்று நம்மால் வர்ணிக்க முடியாது. அந்த சிஃபத்துகளை படைப்பினங்களின் தன்மைகளை கொண்டு நாம் ஒப்பிடவும் முடியாது, அவற்றுக்கு அர்த்தம் இல்லை என்று மறுக்கவும் முடியாது, அல்லது அவற்றுக்குண்டான அர்த்தத்திலிருந்து மாற்றி கையினா சக்தி கண்ணுனா பார்வன்னு சொல்லி இப்படி நம்ம மாற்றவும் முடியாது. ஏன்? பார்வை என்பதும் அல்லாஹ்க்கு சொல்லப்பட்டிருக்கு, கண் என்பதும் அல்லாஹ்க்கு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா இல்லையா? அதனால இந்த நான்கு வகையான தப்புகள், ஒன்று தஅ்வீல், இரண்டாவது தஅ்தீல், மூன்றாவது தஷ்பீஹ், நான்காவது தக்கீஃப். இந்த நாளையும் எப்படி மாற்றி சொன்னாலும் சரி, தஅ்வீல் தஅ்தீல் தக்கீஃப் தம்சீல், இந்த நான்கு தப்புகளும் நாம் செய்யக்கூடாது. தஅ்வீல்னா என்ன? பொருளை மாற்றுறது. தஅ்தீல்னு சொன்னா அர்த்தமே இல்லை என்று மறுக்கிறது. தம்சீல் என்று சொன்னால் உதாரணங்கள் சொல்வது, படைப்பினங்களுடைய தன்மைகளை கொண்டு உதாரணம் சொல்வது. தக்கீஃப் சொன்னா நம்முடைய அறிவை கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்றது, அல்லாஹ்வுடைய கையினா இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது சில அறிவாளிகளால குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய சில சிஃபத்துகளை புரிஞ்சுக்க முடியல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் மாற்று கருத்து சொன்னாங்க. சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்கள் இதெல்லாம் இந்த மாதிரி மாற்று கருத்து சொல்வதை அவர்கள் மறுத்தார்கள். இப்ப அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம அப்படித்தான் நம்பணும். அல்லாஹ் எப்படி சிரிப்பான் என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் நேசிக்கிறான், நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்முடைய மனிதர்களுடைய நேசத்தை கொண்டு நாம ஒப்பிடவும் முடியாது. புரியுதுங்களா? அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், மனிதர்களுடைய கோபத்தை போன்று கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? அப்ப அல்லாஹுவின் பக்கம் அந்த சிஃபத்துகள் சேர்க்கப்படும் போது அது அவனுக்கு தகுதியான ஒன்றாக இருக்கும். ஏன் சில முட்டாள்களால சேர்க்க முடியும், அவங்க வந்து இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அப்ப என்னங்க சிரித்தான் சிரிக்கல புரிஞ்சுக்கிட்டான் அப்ப கோபப்பட்டான் இப்படி மாறிக்கிட்டே இருந்தா புதுசு புதுசா, அப்ப அல்லாங்கிறவன் புதுசு புதுசா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுமே, எப்போதும் இருந்தவன் எப்போதும் இருப்பவன்கிற தன்மைக்கு அப்பாற்பட்டு போயிடுமே. புரியுதா? இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்குள்ளார முரண்பாட்டை இவங்களாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க இந்த சிஃபத்தெல்லாம் மறுத்தாங்க. அதே போல அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்று குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இவங்க முடிவு செய்யறாங்க, இது அல்லாஹ்வுக்கு தகுதியானது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப நேசிப்பது அப்படின்னா என்ன? தனக்கு பிடிச்சமான ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் போது அல்லது ஒருத்தருடைய முகமோ அழகோ தனக்கு பிடிக்கும் பொழுது அவர் மீது உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அதுக்கு பேரு அன்பு பாசம்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு ஏற்பட்டு அல்லாஹ் படைப்பினங்கள் மாதிரி ஆயிடுவானே, இவங்களாக கற்பனைப்பட்டாங்க. அப்ப நீ அன்புன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறது இப்படி, அது மனிதர்களுக்கு வருவதற்கு இது காரணம். ஆனா அல்லாஹ்வுக்கு இப்படி சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான மாற்றங்களையோ அல்லது இந்த மாதிரியான உதாரணங்களை வைத்தோ அல்லாஹ்வுடைய அன்பு விளக்க முடியுமான? விளக்க கூடாது. அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவனுக்கு தகுதியான முறையில் அவன் நேசிக்கிறான். அப்ப இந்த மாதிரி மாற்றக்கூடியவங்க இந்த அன்புங்கிற வர இடத்துக்கு அவங்க என்ன அர்த்தம் பண்ணுவாங்க? அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். கோபம் வரக்கூடிய இடத்துல அல்லாஹ் அவங்க என்ன அர்த்தம் பண்ணுவாங்க? அல்லாஹ் தண்டிக்கிறான்னு அர்த்தம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? வார்த்தையால கோபிக்கிறான் நேசிக்கிறான்னு சொன்னாலும் கூட அதுக்கு கருத்து என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் நற்கூலி தருகின்றான், அல்லாஹ் கோபிக்கிறான் என்றால் தண்டிக்கிறான். அப்ப கேட்கக்கூடிய மனம்லாம் தானே இருக்குது அப்படின்னு இல்ல, சரி கிடையாது. நம்முடைய அறிவுக்கு நல்லதுன்னு பட்டதுனால நல்லதாயிருமான, நல்லதாகாது. ஏன், அல்லாஹ் ஒன்றை தன் பக்கம் சேர்த்திருக்கிறான். கூலி கொடுப்பது என்பதற்கு அரபில வார்த்தை இருக்கா இல்லையா? நற்கூலி அளிப்பது என்பதற்கு அரபில வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. அதையும் அல்லாஹ் தனக்கு பயன்படுத்துறான், இதையும் அல்லாஹ் தனக்கு பயன்படுத்துறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அல்லாஹ்வுக்கு தகுதியான ஒன்றை அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்திருக்கும் போது அது அல்லாஹ்க்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அதனுடைய அர்த்தத்தை மாத்த முடியும்? இப்ப அல்லாஹ்க்கு தகுதி இல்லாதது இருந்தா, அல்லாஹ்க்கு தகுதி இல்லாததை அது தகுதி இல்லாதது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்கள்ட்ட அதிகமா இருக்கா அல்லாட்ட இருக்கா? அப்ப தனக்கு தகுதி இல்லாததா இருந்தா அல்லாஹ் அதை தன் பக்கம் சேர்த்திருப்பானா? கண்டிப்பா சேர்த்திருக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கம் சேர்த்திருப்பாங்களா? கண்டிப்பா சேர்த்திருக்க மாட்டான். ஆகவே எந்த ஒன்றை அல்லாஹுவோ ரசூலோ அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்களோ அதை நாமும் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் சேர்த்து விடுவோம். அதான் சொன்னாங்க, வல்லாஹு யக்தபு, அல்லாஹ் கோபப்படுகிறான், வ யர்தா, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் எப்போது கோபப்படுகிறான்? பாவிகள் பாவங்களை செய்யும் போது கோபப்படுகிறான், நிராகரிப்பாளர்கள் நிராகரிப்பு செய்யும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான். வ யர்தா, அல்லாஹ் பொருந்து கொள்கிறான். எப்போது? யாரை? நன்மைகளை பொருந்து கொள்கிறான், நல்ல காரியங்களை பொருந்து கொள்கிறான். யார் நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்து கொள்கிறான். சரி, அல்லாஹ்வுடைய இந்த கோபம் என்பதும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதும் லா கஹதிம் மினல் வரா, மனிதர்களில் ஒருவரை போன்று கிடையாது. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதும் கோபம் என்பதும் மனிதர்களுடைய பொருத்தத்தை போன்றோ மனிதர்களுடைய கோபத்தை போன்றோ கிடையாது. நபித்தோழர்கள், வநுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸல்லம் வலா நுஃபர்ரிது ஃபி ஹுப்பி அஹதின் மின்ஹும் வலா நதபர்ரஉ மின் அஹதின் மின்ஹும் வநுபிகிது மன் யுபிகிதுஹும் வபிகைரில் கைரி யஸ்குருஹும் வலா நஸ்குருஹும் இல்லா பிகைரின் வஹுப்புஹும் தீனுன் வஈமானுன் வஇஹ்ஸானுன் வபுக்துஹும் குஃப்ருன் வநிஃபாகுன் வதுக்யானுன். சரிங்களா? நாம் நேசிப்போம், ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். நல்ல கவனிங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலை நபியினா முஹம்மத், லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லா. நல்ல கவனிங்கம்மா, நபித்தோழர்கள், வ நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ லா நுஃபர்ரிது அல்லது வ லா நுஃப்ரிது ஃபி ஹுப்பி அஹதிம் மின்ஹும் வ லா நதபர்ரஉ மின் அஹதிம் மின்ஹும் வ நுபிகிது மன் யுபிகிதுஹும் வ பிகைரில் கைரி யஸ்குருஹும் வ லா நஸ்குருஹும் அங்க தப்பா போட்டிருக்கு, என்ன ولا نذكرهم الا بخير وحبهم دين وايمان واحسان وبغضهم كفر ونفاق وطغيان. ஏற்கனவே நம்ம அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, ஆகிரத்தை பற்றி, மறுமையை பற்றி படிச்சுட்டு வந்தோமா இல்லையா? இப்ப அடுத்து நபித்தோழர்களை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதால சஹாபாக்களை பிரிக்கவே முடியாது. யார் ஒருவன் சஹாபாக்களை விட்டு பிரிப்பானோ அவன் அஹ்லு சுன்னாவில் இருக்கவே முடியாது, அதாவது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கவே முடியாது. அஹ்லு சுன்னாவல் ஜமா என்று தனக்கு பேர் சொல்லலனா கூட, சஹாபாக்களை விட்டு எப்போது ஒரு மனிதன் விலகுவானோ, அவர்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்வானோ, அவர்களை குறை சொல்வானோ, அவர்களை விமர்சிப்பானோ, கண்டிப்பா அவன் மார்க்கத்தை விட்டு விலகி முர்த்ததா போவான், இல்லைன்னா மார்க்கத்தில் ஒரு கேடு கெட்ட நிலைக்கு போயிடுவான். நல்லா பாதுகாக்கணும். அவர்களிடத்தில் அமல்களும் இருக்காது, அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அவர்கள் எந்த விதமான ஒரு சுவையையும் காண மாட்டார்கள். புரியுதுங்களா? அதனால எந்த குர்ஆன்ல சஹாபாக்களை அல்லாஹு தஆலா உயர்ந்து புகழ்ந்து பேசி இருக்கிறானோ அந்த குர்ஆனை நம்பக்கூடிய மக்கள், அதே போல எந்த ரசூலுல்லாவை நம்புகிறார்களோ அந்த ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழுகையை பற்றி, நோன்பு பற்றி, ஆகிரத்தை பற்றி, அதே போல விதியை பற்றி, மறுமையை பற்றி சொல்லி இருக்கின்றார்களோ, அதே போல மற்ற இபாதத்துகளை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, அதே போல அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்காங்களோ அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்ம நம்பக்கூடிய, நம்ம ஈமான் கொள்ளக்கூடிய அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே நாவால தான் அபூபக்கருடைய சிறப்பு சொன்னாங்க, அதே ரசூலுல்லா உமருடைய சிறப்பு சொன்னாங்க, அதே ரசூலுல்லா உஸ்மான் அலியுடைய சிறப்பு சொன்னாங்க, பல சஹாபாக்களுடைய சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா சஹாபாக்களுடைய சிறப்பையும் பத்தி அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, நான் ரசூல்லாவை ஏற்றுப்பேன் ஆனால் இந்த சஹாபாக்களை ஏற்றுக்க மாட்டேன், ரசூல்லாவுடைய ஹதீஸை நம்புவேன் ஆனால் இந்த சஹாபாக்களை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால், அப்போ இந்த சஹாபாக்கள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் அப்போ இவர் நம்பலை. அப்போ என்ன அர்த்தம்? ரசூல்லாவுடைய நம்பிக்கையிலேயே இவருக்கு பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதால இந்த சஹாபாக்களை ஏற்பது, மதிப்பது, அவர்களை நேசிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. புரியுதுங்களா? அது வார்த்தையை படிக்கிற அதுலேயே உங்களுக்கு விளக்கம் இருக்கும். வநுஹிப்பு, நாம் விரும்புகிறோம், அஸ்ஹாப ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய தோழர்களை. அல்லாஹ் அக்பர். அப்போ எப்படி நம்ம அல்லாவை நேசிக்கிறோமோ, ரசூலை நேசிக்கிறோமோ, அதே போல சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும். இப்ப தாய் தந்தையை நேசிக்கிறோம், கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, நண்பன் நண்பனை, இது சாதாரண இயற்கையான ஒரு நேசம். ஆனா சஹாபாக்களை நம்ம நேசிக்கிறது அல்லாவுக்காக, தீனுக்காக நம்ம நேசிக்கிறோம். புரியுதுங்களா? அவங்களை நம்ம, நாம் அவர்களை பார்க்கல, அபுபக்கரை பார்த்தோமா, உமரை பார்த்தோமா, அந்த சஹாபாக்களை பார்த்துருக்குமா? இல்ல. இருந்தாலும் நம்முடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? நம்முடைய தாய் தந்தை உண்மையிலே நம்ம பார்க்க போனோம்னா, ஒவ்வொரு மூமினுடைய நேசம் எதை விட அதிகமா இருக்கும்? தன்னுடைய தாய் தந்தை இந்த உலகத்துல தன்னை சுற்றி இருப்பவர்களை நேசிப்பதை விட அந்த சஹாபாக்கள் மேலதான் அதிகமாக இருக்கும். நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய தோழர்களை நாம் நேசிக்கின்றோம். அதே போல அப்படி நேசிக்கும் போது அளவு கடந்து போலாமா? எப்படி அளவு கடந்து போறது? அந்த சஹாபியை கொண்டு போய் ரசூல்லாவுடைய ஸ்தானத்தில் வைக்க முடியுமா? முடியாது. சரி, அந்த சஹாபியை உயர்த்தி உயர்த்தி அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வைக்க முடியுமா? முடியாது. ஷியாக்கள் அப்படித்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல அன்பு வச்சு 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 கடைசியில ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வச்சிருச்சு, ஒரு கூட்டம் அதுக்கு மேல தூக்கிட்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சிருச்சு. அந்த ஷியாக்கள்லயே இன்னொரு கூட்டம், அடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அப்புறம் பின்னாடி 12 இமாம்கள். இப்படியாக சஹாபாக்களை அன்பு வைக்கிறோம் என்ற பெயரில், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார்கள் மீது நேசம் வைக்கிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறுவதும் கூடாது. அவர்களில் ஒருவரை நேசிப்பதில் நாம் வரம்பு மீறவும் கூடாது. புரியுதுங்களா? வலா நத்தபர்ரவு மின் அஹதி மின்ஹும், அவர்களில் எந்த ஒருவரை விட்டும் நாம் விலகி கொள்ளவும் மாட்டோம். அதாவது எனக்கு இந்த சஹாபிக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாமுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். எந்த ஒரு சஹாபியை விட்டு தான் விலகி கொண்டேன் என்று யாராவது சொல்வார்களே ஆனால், அவர்கள் எதை விட்டு விலகி விட்டார்கள்? இஸ்லாமை விட்டு விலகி விட்டார்கள். சஹாபாக்களை யார் வெறுக்கின்றார்களோ அவர்களை நாமும் வெறுப்போம். சஹாபாக்களை யார் விமர்சிக்கின்றார்களோ அவர்களை நாமும் விமர்சிப்போம். சஹாபாக்களை யார் வெறுப்பார்களோ, கோபிப்பார்களோ, அவர்களை நாமும் கோபிப்போம். அதே போல இன்னும் யாரை நாங்கள் கோபிப்போம்? அழகிய முறை அல்லாமல் யார் அவர்களை பற்றி பேசுகிறார்களோ அவர்களையும் நாம் வெறுப்போம். அப்ப நம்ம யார் யாரை வெறுக்கணும்? யாரு சஹாபாக்களை வெறுக்கிறாங்களோ, கோபிக்கிறாங்களோ, அவங்களையும் வெறுக்கணும். அதே போல யார் சஹாபாக்களை தவறான முறையில் விமர்சிக்கிறாங்களோ, பேசுறாங்களோ, அவர்களையும் நாம் வெறுக்கணும். வலா நத்குருஹும் இல்லா பிஹைரின், மிக அழகான புகழ்ச்சியை கொண்டே தவிர, சிறந்த விஷயங்களை கொண்டே தவிர சஹாபாக்களை நாம் நினைவு கூற மாட்டோம். அவங்களுடைய வரலாறுல அவங்க செஞ்ச சில தப்புகளும் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம எடுத்து பேசுறது எதை மட்டும் பேசுவோம்? அவங்க செஞ்ச நன்மைகள், ஹிஜ்ரத்தை பேசுவோம், ஜிஹாதை பேசுவோம், ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சதை பேசுவோம், மூமின்களுக்கு உதவி செஞ்சதை பேசுவோம். பேசுறதுக்கு 100 இருக்கு, அந்த 100 தான் நம்ம பேசணும். அவங்களும் மனிதர் என்ற அடிப்படையில் கண்டிப்பா தவறு நிகழ்ந்திருக்கும். வரலாறு என்ற அடிப்படையில் அந்த தவறு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது வரலாறு என்ற அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டதுக்கு தவிர நம்ம எடுத்து விமர்சனம் செய்யறதுக்கா? கிடையாது. இப்ப நம்முடைய தாய் தந்தைய ஒரு நல்ல புள்ள விமர்சனம் பண்ணுவானா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மார்க் அடிப்படையிலான சில தவறுகள் இருந்தால் அவங்களை நம்ம திருத்துவோம். ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். ஒருத்தன் தன்னுடைய தாய் தந்தையை பற்றி வீட்டுக்கு வெளியில வந்துகிட்டு, எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி அப்படின்னு பேசுவானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தன்னுடைய சொந்த தாய் தந்தையை பற்றியே அவங்களுடைய தப்பை நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது எப்படி எந்த கூட்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னானோ, என்னுடைய மகிழ்ச்சிக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, அவர்களை எப்படி நம்ம குறை கூற முடியும், அவர்களை எப்படி நம்ம விமர்சனம் பண்ண முடியும்? அப்ப விமர்சனம் பண்றேன்னு சொன்னா உனக்கு அவங்க மேல உள்ள வெறுப்பு கிடையாது, ரசூல்லா மேல உள்ள வெறுப்பு அல்லது தீன் மேல உள்ள வெறுப்பு. அப்ப நாம் யாரை வந்து வெறுப்போம்? சஹாபாக்களை வெறுக்கிறவங்களையும் வெறுப்போம், சஹாபாக்களை விமர்சனம் செய்யறவங்களையும் வெறுப்போம். அதே போல நாம் சஹாபாக்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அவர்களுடைய நன்மைகளை கொண்டுதான் நாம் அவர்களை நினைவு கூறுவோம் பேசுவோம். வஹுப்புஹும், அவர்களை நேசிப்பது தீனுன் மார்க்கமாகும், வ ஈமானுன் இறை நம்பிக்கையாகும், வ இஹ்சானுன் இன்னும் இறையச்சமாகும். இஹ்சான் என்றால் தக்வா, இஹ்லாஸ். இப்போ ஒரு மனிதருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்குதோ அவர் அந்த அளவுக்கு சஹாபாக்களை நேசிப்பார். அவர்களை வெறுப்பது குஃப்ருன் இறை நிராகரிப்பு, நயவஞ்சகம் ஒத்துகையான எல்லை மீறுதலாகும். அடுத்து وَنُثْبِتُ الْخِلَافَةَ بَعْدَ رَسُولِ اللَّهِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ أَوَّلًا لِأَبِي بَكْرٍ الصِّدِّيقِ رَضِيَ اللَّهُ عَنْهُ تَفْضِيلًا لَهُ وَتَقْدِيمًا عَلَى جَمِيعِ الْأُمَّةِ ثم لعمر بن الخطاب رضي الله عنه ثم لعثمان رضي الله عنه ثم لعلي بن ابي طالب رضي الله عنه وهم الخلفاء الراشدون والائمه المهتدون. அப்ப சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் மிக 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 முக்கியமானவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள், புரியுதுங்களா? அப்ப மொத்த சஹாபாக்களையும் நம்ம நேசிக்கணும், அவங்க அவங்களுடைய சிறப்புகளை நம்ம பேசணும். அதுல குறிப்பா யாரு? நான்கு ஹலீஃபாக்கள். இப்ப அவங்களை பற்றி சொல்லும் பொழுது ரசுல்லாவுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தை வழி நடத்துவதற்கு, இந்த உம்மத்திற்கு தலைமை தாங்கி இந்த உம்மத்தை மார்க்க விஷயத்திலும் உலக விஷயங்களிலும் வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள் யாரு? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்ததாக உமர், அதுக்கு அடுத்ததாக உஸ்மான், அதுக்கு அடுத்ததாக அலி. இந்த வரிசையின்படி நம்ம இந்த சஹாபாக்களை நம்புவோம். இந்த உம்மத்திலேயே முதலாவதாக சிறந்தவர் யாரு? அபுபக்கர். இரண்டாவது உமர், மூன்றாவது உஸ்மான், நான்காவது அலி. இதே அவங்களுக்கு கிலாபத்தில் என்ன அடிப்படையோ அதே அந்த அடிப்படை அந்த தரவரிசையில தான் அவர்களுடைய அந்த சிறப்புகளும் அமைந்திருக்கும். இவர்களைத்தான் நாம் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்றும் நேர்வழி பெற்ற இமாம்கள் என்றும் நாம் கூறுகிறோம். வநுஸ்பித்து, நாம் உறுதிப்படுத்துகிறோம். அல் ஹிலாபத்த, கவனிங்க, வநுஸ்பித்து, நாம் உறுதிப்படுத்துகிறோம். அல் ஹிலாபத்த, ஹிலாபத்தை, பாத ரசூலில்லா, ரசூல்லாவுக்கு பிறகு, அவ்வளன் முதலாவதாக, லி அபி பக்ரின், அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அவரை சிறப்பித்து, உம்மத்தில் உள்ள எல்லாரையும் விட அவரை முற்படுத்தி, புரியுதுங்களா, உம்மத்தில் உள்ள எல்லாரையும் விட அவரை சிறப்பித்தும் அவரை முற்படுத்தியும் முதல்ல கிலாபத்தை யாருக்கு நம்ம உறுதிப்படுத்துறோம்? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. யாராவது ஒரு கிறுக்கம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, இல்ல அபுபக்கர் வந்து அவர் பிடிவாதமா புடுங்கிக்கிட்டாரு, உமரும் அபுபக்கர் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க, அஸ்தஃபிர்ல்லாஹ்லாதீம், அதோட முடிஞ்சு அவனுடைய தீன் இருக்குது, அதோட முடிஞ்சு ஃபீனாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதால உளுந்து நாசமாக வேண்டியதுதான். சைத்தான் போடுவான், சைத்தான் எப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்றது பேசுறது திமுறா துடுக்கா பேசுறதுல வந்து அப்படியே ஒரு பெரிய தனக்கு அறிவு இருக்கு மாதிரி தெரியும், புரியுதா? ஆனா அதுக்குள்ளாரதான் குஃபூர் மறைஞ்சிருக்கு, இதுக்குள்ளார அப்படி திமுறா பேசுறதுக்குள்ளாரதான் குஃபூர் மறைஞ்சிருக்கு. அடுத்து சும்மலி உமர் அப்துல் ஹத்தாபி, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, பிறகு உஸ்மானுக்கு, பிறகு அலிக்கு. இவர் வஹும், இவர்கள் தான் அல் குலஃபா உர் ராஷிதூன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள், வல இம்மத்துல் முஹ்தூன், நேர்வழி பெற்ற இமாம்கள். وان العشره الذين سماهم رسول الله அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கூறிய 10 சஹாபாக்கள், وبشرهم بالجنه இன்னும் சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்களே, نشهد لهم بالجنه நாமும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்லுவோம், புரியுதுங்களா? அலாமா ஷஹிதலஹும் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொன்ன அடிப்படையிலேயே, வகவுலுல் ஹக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று உண்மைதான். அப்ப எந்த சஹாபாக்களை 10 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் பெயர் கூறி சொர்க்கவாசிகள் என்று சான்று கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் சொர்க்கவாசிகள் என்று சான்று கொடுப்போம். அப்ப ரசூல்லா சொன்னது ஹக் உண்மைதான். அது யார் யாரு? வஹும் அபு பக்ரின் வ உமர் வ உஸ்மான் வ அலி வ தல்ஹத் வ ஸுபைர் வ சஅத் வ சயீத் வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் வ ஹு அமீனு ஹாதிஹில் உம்மா. இந்த 10 பேரை மனப்பாடம் பண்ணி வந்துரும் நாளைக்கு இதே வரிசையில. அபு உபைதாவுக்கு சொல்லும் பொழுது அவர்தான் இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு பட்டம் இருக்குங்க, ஒவ்வொரு சஹாபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லக்கப் கொடுத்திருக்காங்க. அபு உபைதாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் என்ன? அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கையாளர் என்று ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. புரியுதுங்களா? ومن احسن القول في اصحاب رسول الله صلى الله عليه وسلم, யார் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களின் விஷயத்தில் அழகாக பேசினாரோ, யார் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களின் விஷயத்தில் அழகாக பேசினாரோ, அதாவது அவங்களை பற்றி நல்லதை பேசினாரோ, அவர்களுடைய உயர்வுகளை பேசினாரோ, அவர்களுடைய மதிப்பு மரியாதை மக்களுடைய உள்ளத்திலே அதிகமாகக்கூடிய வார்த்தைகளை பேசினாரோ. எப்ப அதிகமாக சஹாபாக்களுடைய மதிப்பு மரியாதை உம்மத்துடைய உள்ளத்துல? அவங்களை பற்றி நல்லதை பேசினார். அவங்களுடைய தவறை மறைச்சிட்டு அவங்களுடைய நல்லதை பற்றி பேசும்போதுதான் மதிப்பு மரியாதை ஒரு உம்மத்துல. இந்த மாதிரி யார் செய்வார்களோ, அதே போன்று இன்னும் மின்குள்ளி தனத்தில் ஒவ்வொரு அழுக்கை விட்டும் பரிசுத்தமான அவர்களுடைய மனைவிமார்களின் விஷயத்தில் யார் அழகாக பேசினாரோ, அது போன்று ஒவ்வொரு அசுத்தத்தை விட்டும் தீயதை விட்டும் கெட்டதை விட்டும் பரிசுத்தமான அவர்களுடைய சந்ததியார்களை பற்றியும் யார் அழகாக பேசினாரோ, திட்டவட்டமாக அவர் நயவஞ்சகத்தை விட்டு வெளியேறிவிட்டார், பாதுகாப்பு பெற்றார், நீங்கிவிட்டார். ஃபக்கத் பரிய, நீங்க விட்டா நல்ல கவனிங்க. அப்ப சுருக்கமா என்ன, யாரு சஹாபாக்களை பத்தி அழகிய முறையில பேசுறாங்களோ, அழகிய முறையில் பேசுறதுன்னா என்ன அர்த்தம், அவங்க வெள்ளையா இருந்தாங்க உயரமா இருந்தாங்க அதுவா, அவங்க செய்த நன்மைகளை சிறப்பித்து சொன்னார்களோ, அவங்களை பற்றி குரான்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பத்ரு போர்ல அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க, உஹதுல என்ன செஞ்சாங்க, கந்தக்ல என்ன செஞ்சாங்க, ஹுனைன்ல என்ன செஞ்சாங்க, அதே போல வந்து மூத்தால என்ன செஞ்சாங்க, இப்படி அதே போல அவங்க எப்படி தொழுதாங்க பாருங்க, இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஹதீசுகள் சஹாபாக்களை பத்தி இருக்கு. ஒவ்வொரு ஹதீஸையும் நம்ம படிக்கிறோமே, யாரு சொன்னா இதை, ரசூலா இப்படி தொழுதாங்க இப்படி தொழுதாங்கன்னு யார் சொன்னா, சஹாபாக்கள் தானே சொன்னார். அப்ப இந்த மாதிரி யார் அழகிய முறையில் சஹாபாக்களை பேசுவார்களோ, அடுத்தது வேற யார் இருக்கா, நபிசுல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்கள், அடுத்தது யாரு, நபிசுல்லா அலிஸ்லமுடைய வழித்தோன்றர்கள் சந்ததிகள், இவங்களை பற்றியெல்லாம் நம்ம சுத்தமான முறையில பேசுவோமேனால் நம்முடைய நாவை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய நல்லதை மட்டும் பேசிட்டு நம்ம அமைதி ஆயிட்டோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதுக்கு கேரண்டி கொடுக்கப்படுது, எதுக்கு, நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமான நிஃபாக்கிலிருந்து பாதுகாக்கின்றான். சரி, இதுல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் பாருங்க, பத்து சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நாம் சாட்சி சொல்வோம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பதை போன்று. இந்த சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்வதில் இந்த பத்து சஹாபாக்கள் முதன்மையானவர்கள். ஏன்னா இந்த பத்து பேருடைய பேருமே ஒரே ஹதீஸ்ல வந்திருக்கு. புரியுதா? ஆனா நம்முடைய நம்பிக்கை அப்படி கிடையாது. நம்முடைய நம்பிக்கை அப்படி கிடையாதுன்னு என்ன அர்த்தம், இந்த பத்து பேர் தான் சஹாபாக்கள் வந்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவங்க, மற்றவங்க எல்லாம் சும்மா, அப்படி கிடையாது. இது போக மொத்த சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம வேற சில சஹாபிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியான முறையில சொர்க்கத்தை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் பிலால சொர்க்கத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க, அப்ப என்ன அர்த்தம், பிலாலு சொர்க்கவாசி. நான் ஹதீஜாவுடைய சொர்க்கத்தின் நன்மாராயத்தை ஜிப்ரீலிடம் கொண்டு வந்தார், அப்ப என்ன அர்த்தம், அவங்களும் சொர்க்கவாசி. நான் உம்மு சுலைமுடைய உம்மு சுலைமை பார்த்தேன்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப அவங்களும் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்ப இந்த பத்து பேர் என்பவர்கள் அவர்களில முதன்மையானவர்கள், முந்தியவர்கள். புரியுதுங்களா? ஒரே ஹதீஸ்ல இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது போக தனித்தனி ஹதீஸ்ல நிறைய பேர் வந்திருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி வந்திருக்குது. புரியுதா? அதனால இந்த பத்து பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம அர்த்தம் வணங்கிடக்கூடாது. அஷரத்துல் முபஷரான்னு சொன்னா இந்த பத்து பேர் தான், அஷரத்துல் முபஷரா பில் ஜன்னான்னு சொன்னா, அதாவது அஷரான்னு சொன்னா பத்து, அல் முபஷரூன பில் ஜன்னத்தி லைசு அஷரத்தன் ஃபகத், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் பத்து பேர்கள் மட்டுமல்ல. ஒரு ஹதீஸ்ல பத்து பேரை பத்தி வந்திருக்குது, மற்ற ஹதீஸ்கள் இன்னும் நிறைய பேரை பத்தி வந்திருக்குது. அதை நாம் நம்பிக்கை கொள்வோம். அடுத்தது உலமா உஸ்ஸலஃபி மினஸ்ஸாபிகீன வமன் பஅதஹும் மினத்தாபிஈன, அதாவது அஹ்லுல் கைரி வல் அஸரி வ அஹ்லுல் ஃபிக்ஹி வன் நதரி, சலஃபுடைய உலமாக்கள் மினஸ்ஸாபிகீன் முந்தியவர்களிலே, வமன் பஅதஹும் மினத்தாபிஈன் பின்னாடி வந்தவர்களிலே இருக்கக்கூடிய உலமாக்கள், அவங்க யாரு, அஹ்லுல் கைர் நன்மையை உடையவர்கள், வல் அசரி ஹதீசுகளை அறிவித்தவர்கள், அஹ்லுல் ஃபிக்ஹி மார்க்க ஞானம் உடையவர்கள், வல் நதரி மார்க்கத்தினுடைய தீட்சண்யமான புத்தி கூர்மை உடையவர்கள், இவர்கள் எல்லாம் லா யுஸ்கருன இல்லா பில் ஜமீல், நல்லா கவனிச்சுங்க, அவர்களை பிரஸ்தாபிக்க கூடாது பேசக்கூடாது அழகிய புகழை கொண்டே தவிர, அழகிய புகழை கொண்டே தவிர. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, இப்ப சஹாபாக்களை நாங்க ஏத்துக்கிறோம், தாபியன்களை ஏத்துக்க மாட்டோம். தாபியன்கள், அதுக்கு பின்னாடி வந்த இமாம்கள், அதுக்கு பின்னாடி வந்த மார்க்கத்துக்காக பாடுபட்ட நல்லவர்கள், அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப கண்மூடித்தனமா அவர்களை பின்பற்ற கூடாது என்பது வேறு, ஆதாரம் இல்லாமல் அவர்களை பின்பற்ற கூடாது என்பது வேறு, அவர்களை விமர்சனம் செய்வது என்பது வேறு. இப்ப நமக்கு இந்த தருதல ஜமாத்துக்கு என்ன வித்தியாசம், அவர்கள் இவர்களையெல்லாம் கண்மூடித்தனமாக விமர்சனம் செய்வதை மார்க்கமாக கருதக்கூடியவர்கள். நம்ம இவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டோம் என்றுதான் சொல்வோமே தவிர, ஆதாரம் இல்லாமல் இவர்களில் ஒருவரை மட்டுமே நம்முடைய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம், அதுதான் நம்முடைய அமைப்பை அக்கீதாவை தவிர, அதுதான் நம்முடைய வழிமுறையை தவிர என்ன வழிமுறை கிடையாது. அவர்களை விமர்சனம் செய்வது, ஏசுவது, திட்டுவது, அவர்களது குறைகளை பேசுவது, இது நம்முடைய வழிமுறை அல்ல. அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் கற்றுக் கொடுத்தவர்கள், சிந்தித்து ஆராய்ந்து போதித்தவர்கள், இவர்கள் பேசப்பட மாட்டார்கள் அழகிய புகழை கொண்டே தவிர. வமன்தகரஹும் பிசூஇன், யார் இவர்களை தீய முறையில் விமர்சிப்பாரோ, ஃபஹுவ அலா கைரி சபீல், அவர் நேரான வழியில் இல்லை. புரியுதா? முன்னோர்களில் சிறப்பிற்குரிய அறிஞர்கள், அவர்களை பின்பற்றி அவர்களின் செய்திகளை அறிவிக்கின்ற சான்றோர்கள், மார்க்க சட்ட அறிஞர்கள், இவர்கள் அனைவரையும் அழகிய முறையில் தான் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களை தீய முறையில் யார் பேசுகிறாரோ அவர் வழி தவறி விடுவார், வழி தவறியவர். வலா நுஃபத்திலு அஹதன் மினல் அவுலியாயி அலா அஹதின் மினல் அம்பியா அலைஹிம் ஸலாம். இது ரெண்டாவது ஒரு பிரச்சனையை சொல்ல வரான். இந்த சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம், இந்த ஷியா கூட்டம்லாம் என்ன செய்யும்னா, தாங்கள் நேசிக்கக்கூடிய அவுளியாமார்களை சஹாபாக்களை விடவும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இன்னும் அதுல ரொம்ப முத்தின கேஸ் என்ன ஆயிடும்னா, நபிமார்களுக்கு மேலையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. முட்டாளுங்களுக்கு முட்டாளு, முட்டாளு முட்டாளு, பரம்பரை முட்டாளு. இதுக்கு என்ன தெரியுமா உதாரணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்கால வந்து காபத்துல்லால சிலைய உடைக்கிறதுக்கு ரசூல்லா தோலை கொடுத்தாங்க, அலி ஏறி நின்று அந்த சிலைகளை உடைச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஆதாரம் எங்க இருக்கிறான்னு கிறுக்கணும். ஏன்னா இந்த சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம் எந்த பேருல தெரியுது, சஹரவர்தியா, நக்ஷபந்தியா, அப்புறம் வந்து சிஷ்டியா, காதரியா, ரிஃபாயியா, நூரியா, அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, அது பாட்டும் போயிட்டே இருக்கும். எல்லாருமே தங்களுடைய தரிக்காவுடைய செயின் அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அலியில தான் முடிப்பாங்க. அலிரதி அல்லாஹ்வுக்கு தான் விசேஷமா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த அலிரதி அல்லாஹ்வுடைய பேரை வச்சு உம்மத்துல மக்களை பயங்கரமான ஒரு வழிகேட்டுல ஷியாக்களும் கொண்டு போயிட்டாங்க, இந்த தரிக்காவாசிகளும் கொண்டு போயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம சஹாபாக்கள்லயும் சரி, யார் சஹாபாக்களை யாரையும் யாருக்கு மேல உயர்த்த மாட்டோம், நபிக்கு மேல உயர்த்த மாட்டோம், தாபியீன்களை சஹாபாக்களுக்கு மேல உயர்த்த மாட்டோம், பின்னால் வந்தவர்களை முன்னால் வந்தவர்களுக்கு மேல நாம் உயர்த்த மாட்டோம். வலா நுஃபத்திலு அஹதன் மினல் அவுலியா, அவுலியாக்களில் யாரையும் நாம் சிறப்பிக்க மாட்டோம், அலா அஹதின் மினல் அம்பியா அலைஹிமுஸ்ஸலாம், நபிமார்களில் எந்த ஒருவரை விடவும். வனகூல், நாம் சொல்வது என்னவென்றால், நபியுன் வாஹிதுன் அஃதலு மின் ஜமீஇல் அவுலியா, ஒரு நபி எல்லா அவுலியாக்களை விட சிறந்தவர். அவருடைய பேர் குர்ஆனில் சொல்லப்படவில்லை என்றாலும் சரி, அவரை பின்பற்றிய ஒரு மனிதர் கூட உலகத்தில் இல்லை என்றாலும் சரி, எத்தனையோ நபி அனுப்பப்பட்டாங்க, யாருமே அவங்களை ஏத்துக்கவே இல்லை, அவர் தனியா மூத்தா போனாரு. அப்படிப்பட்ட ஒரு நபி நாளைக்கு மறுமையில வரும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை இறைநேசர்களை விடவும் அவர் சிறந்தவராக இருப்பார். ஏன், அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை பெற்றவர். புரியுதுங்களா? நாம் நம்புவோம், அவர்களுடைய அற்புதங்கள் சிறப்புகளாக வந்திருக்கக்கூடிய அனைத்தையும், அவர்களுடைய அறிவிப்புகளில் இருந்து நம்பத்தகுந்தவர்கள் அறிவித்து சரியாக பதிவானதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, சான்றோர்கள் ஆலிம்கள், அதே போல மதிப்பிற்குரிய அந்த மக்களை நம்ம நம்புறோம். புரியுதுங்களா? அதே போல இறை நேசர்களை நம்ம நம்புறோம். அல்லாஹ்வுடைய அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டு கல்வியில ஈடுபட்டு தன்னைத்தானே பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்ட அந்த நல்ல மக்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்படி நம்பிக்கை கொள்ளும் போது அதுல ஒரு எல்லை மீறுதலை இப்ப சொன்னோம். எப்படி சொன்னோம்? அவர்களை அப்படியே தூக்கிட்டு போய் யாருக்கு மேல வச்சிடக்கூடாது? சஹாபாக்களுக்கு மேல வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நபிக்கு மேல வச்சிடக்கூடாது. இன்றைக்கு இந்த அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இந்த மாதிரி நிறைய அவுலியாக்கள் பேரை நம்புறாங்கல்ல, இந்த கூட்டம் எல்லாம் இந்த இறைநேசர்களை யாரை விட பெருசா மதிப்பாங்க? நாம் அபூபக்கர் உமரை மதிப்பதை விட இவங்களை பெருசா மதிப்பாங்க. சரி, அப்ப அவுலியாக்களை இந்த அளவுக்கு தான் நம்ம மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ன, இப்ப இதுல ஒரு கூட்டம் வந்து வழிகெடுது. எப்படி வழிகெடுது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனிதர், அவர் மூலமாக சில அற்புதங்கள் நடக்குது. இப்ப என்ன சொல்றாங்க சில பேரு, இல்ல இந்த அற்புதம் என்பது ரசூல்லாக்கு மட்டும்தான், இறைநேசர்களுக்கு அற்புதங்கள் என்பது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படி கிடையாது. நபிமார்களுக்கு உள்ளது அற்புதம், அது முஜிசா. இறைநேசர்களுக்கு உள்ள அற்புதம் இருக்குது, அது கராமத்துன், சங்கை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். என்ன வித்தியாசம்? முஜிசா என்பது ஒரு சேலஞ்ச் செய்யப்பட்டு செய்யப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அந்த நபி நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒன்று முஜிசா. கராமத்துன்னு அப்படி கிடையாது. கராமத்துல வந்து அந்த இறைநேசருக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் இப்படி செய்வோம் பாருங்க அப்படின்னு அவரால் சேலஞ்ச் பண்ண முடியாது. அல்லாஹ்வா அவருக்கு சிறப்பா கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு நிறைய தடவை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், என்ன அதாவது அவங்க துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல உணவு ஒரு அஞ்சு பேருக்கு தான் இருக்கும், 20 பேருக்கு வச்சிருப்பாங்க, சாப்பாடு பறக்கத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அவர்களுக்கு நிகழ்வதுண்டு. இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், கராமம். அப்படி கொடுத்துட்டதுனால மார்க்க விஷயத்துல எல்லாத்துலயும் அவர் கரெக்டுங்கிறது அர்த்தமும் கிடையாது. ஏன்னா மார்க்க விஷயத்துல எல்லாமே கரெக்ட் என்று பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒருத்தரை கொடுத்துட்டான். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை இப்படி ஒருத்தர், ஒரு இறைநேசர், ஒரு நல்ல மனிதர், அவர் மூலமா துவா கபூல் ஆயிருச்சு, அல்லது அவர் ஒரு செயலை செஞ்சாரு, மாஷால்லா அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அவர் ஒரு நல்ல மனிதர் என்று நம்ம நம்புவோமே தவிர அவர் தான் எல்லாம். இனி எல்லாத்துக்கும் நம்ம அவர்கிட்ட தான் போனோம், அஸ்தகஃபிருல்லாஹ், குஃப்ருல போயிடும். வித்தியாசம் புரியுதுங்களா இல்லையா? அதே போல அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுல அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் மூலமா நடந்துச்சது? அல்லாஹுவின் மூலமாக நடந்துச்சு. புரியுதுங்களா இல்லையா? அதனால அவருக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். அவர் அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெத்தலை பார்க்க கேட்கறது, அவர்கிட்ட போயிட்டு வந்து அது செய்யறது இது செய்யறது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில உள்ளது. புரியுதுங்களா? அதனால நல்லவர்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய கராமத் அற்புதங்களை, அந்த சிறப்புகளை நம்ம நம்புவோம். புரியுதுங்களா? எப்படி உதாரணமா இப்ப வந்து ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபியா? நபி இல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து பழங்களை கொடுத்தானா இல்லையா? அது கராமத். புரியுதா? அதே போல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஹதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி நிறைய நல்லவர்களுடைய பேர் குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல சஹாபாக்கள்ல தனியா ஒரு பாடமே இருக்குது, சஹாபாக்களுடைய அற்புதங்கள்னு சொல்லிட்டு போனாங்க. பெரிய ஆறு, பிஸ்மில்லா தவக்கல் தளலான்னு சொல்லிட்டு ஆற்றுல நடந்தே போயிட்டாங்க. அவ்வளோ ஆழமான, பல ஆள்கள் ஆழம் கொண்ட ஆற்றுல வெறும் கரண்டைக்கால் நனையிற மாதிரி யாரு? சஹாபாக்கள் நடந்து போயிட்டாங்க. 300 பேர் போய் 300,000 பேரை வெற்றி கொண்டுட்டு வந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கராமத்துகள் நடந்திருக்கு. ஒரு சஹாபி போய் காட்டில் மாட்டிக்கிட்டாரு, சிங்கம் வந்துருச்சு. ஏய், இந்த பாரு, நான் யார் தெரியுமா? நான் ரசூல்லாவுடைய ஆளாக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிங்கம் வந்த சிங்கம் அப்படியே திரும்பிக்கிட்டு அவருக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் என்னது? நல்லவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று. அதோட நீங்க போய் வீட்டில் போயிட்டே நான் யார் தெரியுமா அப்படின்னு போய் நீங்க ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ணிடாங்க. அப்பெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லா, இல்லைன்னா அதை எதிர்ப்பதற்கு யாரெல்லாம் எனக்கு கராமத்து கொடு, யாரெல்லாம் எனக்கு கராமத்து கொடு, பக்கத்து இருக்காரு துவா செஞ்சு அழிச்சிடணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு துவா பவர் வேணும்னு நினைக்கிறோம். எதுக்கு அழகி நினைக்கிறோம்? அவன் என்ன சும்மாவே விட மாட்டேங்கிறான், பல்ல கடிச்சுக்கிட்டு. இப்ப எப்படி துவாவை கொடுப்பான் அல்லாஹ்வுத்தலா? புரியல. நமக்கெல்லாம் துவாவுடைய பவர் அல்லாஹ் கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், என்ன செஞ்சிருப்போம் முதல்ல? முதல்ல என்ன ஒண்ணும்னா வாங்கியிருப்பீங்க? திட்டாருப்பா, நேரில் லேட்டா வந்தா திட்டாரு, அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா திட்டாரு, ஒரு நாள் லேட்டா வந்தா திட்டாரு. யாரெல்லாம் இவர் என்னமாவது பண்ணிடுறா அல்லாஹ், அப்படிலாம் பண்ணி விட்டுறாதீங்க, ஏதாவது அவளியாக்கலாம் என்ன. அதனாலயே அல்லாஹ் நமக்கு நல்லதுதான், அல்லாஹ் தாலா நம்முடைய துவாவை உடனே உடனே கபுல் செய்யாம இருக்கிறது கூட அதுலயும் ஒரு நன்மை இருக்கும். ஏன்னா எத்தனையோ தடவையில் அவசரப்பட்டு உன்ன கேட்டுறோம், புரியுதா இல்லையா? அப்புறமா தான் மண்ணில அல்லா நீ செஞ்சதே போதும் நல்லது என்ன. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், புரியுதா? நம்ம நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படலாம், அதனால நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது, புரிஞ்சுங்களா? வனுமினு பிமாஜா மின் கராமாத்தியும், அவர்களுடைய கண்ணியங்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களுடைய கண்ணியங்கள்னா என்ன, எதை சொல்றோம் கண்ணியம்னு சொல்லி? அற்புதமா நிகழ்ந்தது, சிறப்பா நிகழ்ந்தது. அதுக்குன்னு சொல்லிட்டு அதுல இதுலயும் ரெண்டு வகை இருக்கு. இந்த கராமத்துன்றா இல்லையா, அள்ளி விட்டுவானவர், புரியுதுங்களா இல்லையா? அப்துல் காதர் ஜிலானி பயன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம், மழை பெஞ்சிருச்சான், உடனே இப்படி வானத்தை பார்த்தாங்களாம். வானத்தை பார்த்தோன்னா என்ன, அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை கூட்டிட்டு வந்து பயன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ மழைய வா இறக்குற, மழையே நில்லு அப்படின்னாங்களாம். என்ன உடனே மழை அப்படியே கடகட 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 கடகடன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தள்ளி போயிருச்சான். சுப்ஹானல்லாஹ், இது என்ன? முதல்ல இந்த பேச்சே குஃபுர், அவ்வளவு பெரிய ஒரு இமாம் ஆலிம் பேசுவாங்களா அப்படி? ரசூல் சுல்தானத்தில் மழை பெஞ்சா என்ன செய்வாங்க, சட்டையை கழட்டிட்டு மழை தன்மையில நினைச்சு கொள்வாங்க. நபிசுல்லாஹிஸ்லம் லைலத்துல் கத்ர் இரவிலேயே மழை பெஞ்ச சேர்ல தான் நபிசுல்லாஹிஸ்லம் தொழுதாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ஆலிம் இமாம் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, இவங்களே இட்டு கட்டிட வேண்டும். அப்புறம் அன்னைக்கு ஒரு சம்பவம் சொல்லி காட்டணும் பாருங்க, திடீர்னு கண்ணை முடிக்கிட்டு போயிட்டு மலக்குள் மூத்திருந்து பைய பிடிக்க திறந்து விட்டாரு. ஒரு அம்மா வந்து காலையில வந்து சொன்னாங்க, என் புள்ள மூத்தவன், உன் புள்ள எப்படி இன்னைக்கு மூத்தா போவா என்ன, அதே எப்படி மலக்குள் மூத்து பகதாதுல ஏன் அனுமதி இல்லாம வந்தார்னு சொல்லிட்டு மலக்குள் மூத்து அன்னைக்கு எல்லா ரூஹியும் வாங்கி பையில வச்சுக்கிட்டு மேல போயிட்டே இருந்தாராம். உடனே பைய பிடிங்க திறந்து விட்டவுடனே அன்னைக்கு மூத்த போன எல்லாரும் இருந்துட்டாங்க, கபருக்கு கொண்டு போனவங்க வரைக்கும் இருந்துட்டாங்க, கபன் போட்டவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. மக்கள் ஒரே பரபரப்பாகி போச்சான், ஊருக்குள்ள என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா செய்தி கேட்டு வந்தா தெரிய வருதான், ஆஹா அப்துல் காதர் ஜிலானி மலக்குள் மூத்து கையில இருந்த பைய பிடிங்கி திறந்து விட்டோட எல்லா ரூஹும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம், புரியுதா இல்லையா? சோ இந்த மாதிரி கதை கப்தாக்கள் எல்லாம் நம்ப கூடாது, கரெக்டா நமக்கு அறிவிப்பு இருக்கணும். நம்ப தகுந்த இமாம்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் சரியான கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அதுக்குன்னு அவுளியாக்களை நம்ம நம்புறோம், அவுளியாக்களுக்கு கராமத்து இருக்குங்கிறத நம்ம நம்புறோங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற கதை கப்சா குப்பை கூட எதை சொன்னாலும் நம்ம நம்பிட முடியுமா? நம்பிட முடியாது. சரிம்மா, போதும்.